ஒன்று பேதுரு ரெண்டாவது அதிகாரம் வசனம் 4-5 நான் வாசிக்கிறேன். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாகி ஆகிய ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேருகிறவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களை போல் ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். பேதுரு இந்த வசனங்கள்ல விசுவாசிகளுடைய ஸ்லாக்கியத்தை பத்தி பேசி வரார். யாருக்குமே கிடைக்காத பெரிய ஸ்லாக்கியம் ஆண்டவர் நமக்கு எப்படி கொடுத்திருக்கிறார் அதை பத்தி பேதுரு இந்த வசனங்கள்ல பேசி வராரு. 4:5 பாத்தீங்கன்னா, ஒரு நாங்க ஒரு வார்த்தை கூட கொடுத்தேன், ஒரு ஸ்பிரிச்சுவல் கிராபிக்ஸ் மாதிரி. இந்த மாதிரி இல்ல, நான் சும்மா ஒரு வார்த்தை கொடுக்கறேன், ஸ்பிரிச்சுவல் கிராபிக்ஸ். எப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய ஒரு இட்டர்னல் டிக்ரி அப்படின்னு இங்கிலீஷ்ல, ஒரு நித்திய ஆணை என்னன்னா, அவர் ஒரு ஆலயத்தை கட்டணும்னு அவருடைய சித்தம். அந்த ஆலயம் வந்து ஒரு மனுஷரால் மனுஷ கையால் கட்டப்படாத ஒரு ஆலயமா இருக்கணும், அது ஒரு ஆவிக்குரிய ஆலயமா இருக்கணும் அப்படின்ற அவருடைய தீர்மானமா இருக்கிறது. அவருடைய நித்திய ஞானத்துல அதை எப்படி செய்யறாருன்னு பாத்தீங்கன்னா, இப்படித்தான் இருக்கு. ஒரு விதத்துல பார்த்தோம்னா, ஒரு கல்லை கற்பனை பண்ணுங்க, ஒரு கல், ஒரு பர்ஃபெக்ட் கல். அந்த கல்லுக்கு என்ன போட்டு, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேற பெற்றதுமான ஒரு கல், ஒரு கல் இருக்குது. அந்த கல்லை மனுஷருங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. மனுஷருங்க ரிஜெக்ட் பண்ணதுனால, மனுஷருங்க ரிஜெக்ட் பண்ணதுனால தேவனுடைய ஆணை எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாது என்பதை காண்பிக்கிறதுக்காக அவர் அந்த கல்லையே வச்சு அந்த ஆலயத்தை கட்டுறார். அந்த அதிசயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த கல் வந்து, அந்த கல்லுக்கு உயிர் இருக்கு, ஒரு ஜீவன் உள்ள கல், ஜீவன் நிறைந்திருக்கிற ஒரு கல். அந்த கல் என்ன பண்ணுது, எங்கெங்கயோ இருக்கிற மற்ற கல்லுகளை அது கிட்ட வர வைக்குது. கிட்ட வர, மற்ற கல்லுங்கள் கிட்ட வர வர, இந்த கல்லுல இருக்கிற உயிர் அந்த கல்லுக்கு பாய்ந்து அந்த கல்லுகளும் ஜீவ கல்லா மாறி அது எல்லாமே சேர்ந்து ஒரு ஆலயமா கட்டப்படுது. யோசிச்சு பாருங்களேன், ஒரு எப்படிதான் ஒரு கிராபிக்ஸ் மாதிரி வருது, ஒரு ஆலயமா கட்டப்படுது. இதுல இருக்கிற பெரிய அதிசயம் என்ன, மனுஷ கையால் இது கட்டப்படாத ஆலயம், மனுஷர் கையால் கட்டப்படாத ஆலயமா இது இருக்கிறது. அந்த ஆலயம் ஒரு கட்டடமாக மாறினது மாத்திரம் இல்ல, அந்த ஆலயமே ஒரு சடனா அந்த பில்டிங் வந்து ஒரு ஆசாரிய கூட்டமாக மாறுது, ஒரு பிரீஸ்டாக மாறுது. அந்த பிரீஸ்ட் சடனா என்னவா மாறுது, பலியாக மாறுது. அதுதான் ஒரு ஸ்பிரிச்சுவல் கிராபிக்ஸ், அதிசயமான ஸ்பிரிச்சுவல் கிராபிக்ஸ் மாதிரி பேதுரு இந்த வசனங்களை நமக்கு எடுத்து காட்டுறாரு. இந்த மாதிரி இந்த மனுஷரால் கைகளால் கட்டப்படாத ஒரு ஆலயம், ஒரு ஆவிக்கூறிய ஆலயம் அப்படின்னு கட்டப்படுறதை நம்ம பார்க்கிறோம். இது எப்படி நடக்குது, இது எதுல ஆரம்பிக்குது அப்படின்னா, நம்ம இங்கிலீஷ்ல போன வாரம் பார்த்த மாதிரி, அவரிடத்தில் வருகிறவர்கள், அவரிடத்தில் வருகிறவர்கள், கமிங் டு ஹிம், ஜீவ கல்லுகிட்ட வருகிறவர்கள். அப்படித்தான் போன வாரத்தில் பார்த்த, ஜீவ கல்லுகிட்ட வருகிற நம்ம வந்து ஆலயமாக நம்மளே மாறிடும். ஜீவ கல்லுகிட்ட வருகிற நம்ம ஜீவ கல்லாக கற்களாக மாறி ஆலயமாக மாறுறோம். அவர்கிட்ட வருகிறதுனால ஆசாரியர்களாக மாறுறோம், அவர்கிட்ட வருகிறதுனால பலிகளாக மாறுறோம், தேவனுடைய ஆலயமாக மாறுறோம். இதனோட அதிசயம் வந்து, நம்ம இது பெரிய ஸ்லாக்கியம், ஒரு புதிய ஏற்பாடுல இருக்கிற விசுவாசிக்கு கிடைக்கிற ஒரு பெரிய பாக்கியம். இதை நம்ம ஆழமா கிரகித்து உணர்ந்து கொள்ள பார்க்கணும், உணர்ந்து கொள்ள பார்க்கணும். ஏன்னா ரொம்ப சோகமா விசுவாசிகளுடைய வாழ்க்கை இருக்கிறதே காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு கிறிஸ்துக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்லாக்கியங்கள் பொக்கிஷங்களை அவங்க உணராததுனால. நம்ம எல்லாம் ஆவிக்குரிய ஜீவியத்துல வளராது, கிறிஸ்தவ வாழ்க்கையில முன்னேறாததுக்கு ஒரு காரணம் என்னன்னா, கிறிஸ்துக்குள்ள இருக்கக்கூடிய பிரிவிலேஜஸ், ட்ரெஷர்ஸ், அது நமக்கு உணராததுனால. இதை நம்ம ஆழமா உணர்ந்துகிட்டோம்னா, பரிசுத்த வாழ்க்கைய வாழ்றதுக்கு ஒரு பெரிய பூஸ்டா நமக்கு இது இருக்கும். அதுக்காகத்தான் இது எழுதியிருக்கு. பரிசுத்த வாழ்க்கை வாழ்றதுக்கு ஒரு பெரிய பூஸ்டா இருக்கணும் என்பதற்காக முதலாவது ஸ்லாக்கியத்தை என்னன்னு படிப்போம். இந்த மாதிரி பல ஸ்லாக்கியங்களை நம்ம படிக்க போறோம். தி ஃபர்ஸ்ட் ஸ்லாக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு அதைத்தான் நம்ம என்ன கொஞ்சம் பார்த்து அதை அனுபவிச்சு அதை கிரகிச்சு அதை ஜீரணிக்க பார்க்கணும். ஜீரணிக்க பார்க்கணும். அது எப்படி பிரசங்கம் பண்றதுன்னு கூட எனக்கு தெரியல. அவ்வளோ குளோரியஸ் ஸ்லாக்கியம் நமக்காக இருக்கிறது. என்ன முதலாவது ஸ்லாக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை சிந்திச்சு சிந்திச்சு பார்த்து கிரகிச்சு பாருங்க. இது என்ன அதிசயமான ஸ்லாக்கியம். கிறிஸ்துக்குள்ள வந்தவர்கள் நாம். என்ன முதலாவது ஸ்லாக்கியம்? கிறிஸ்துவுக்குள் நாம் இணையப்பட்டு தேவனுடைய ஆலயமாய்விட்டோம். கிறிஸ்து கிட்ட வந்தவங்க நம்ம விசுவாசிகள் எல்லோருமே கிறிஸ்துக்குள் நாம் இணையப்பட்டு தேவனுடைய ஆலயமா நாம் ஆய்விட்டோம். கிறிஸ்துவுக்குள் இணைந்து விட்டோம். அதுதான் அஞ்சாவது வசனத்துல சொல்லப்படுறதை பார்க்கிறோம். பாருங்களேன், ஜீவ கல்லுகிட்ட நீங்க வந்திருக்கிறீங்க. அதனால என்ன, நீங்க ஜீவ கற்களை போல் ஆவிக்கேற்ற மாளிகையாகவும். என்ன அந்த வசனம் சொல்லுது, அந்த வார்த்தைகள் என்ன சொல்லுது? நாம் யூனியன் வித் கிரைஸ்ட் அப்படின்னு ஒரு பெரிய சத்தியம் இருக்கு. அதைத்தான் அங்க விளக்க பார்க்குது. கிறிஸ்து ஜீவக்கல். ஜீவ கல்லுகிட்ட வர்றது ஒரு விஷயம், நம்மளே ஜீவ கல்லா மாறுறது இன்னொரு விஷயம். கிறிஸ்துக்குள்ள ஜீவ கல்லுகிட்ட வந்தது மாத்திரம் இல்ல, வந்ததுனால என்னவோ ஆயிட்டோம், நாமளே ஜீவ கல்லாக மாறிவிட்டோம். எப்படி ஆயிட்டோம்? இயேசுவோடு நாம் இணைந்ததுனால. இயேசுவோடு நாம் இணைந்ததுனால நம்மளே ஜீவ கல்லாக மாறிவிட்டோம். அந்த இணைப்பு நம்மளை என்ன செஞ்சிருச்சு? நம்மளை தேவனுடைய ஆலயமா மாத்திருச்சு. அதைத்தான் நம்ம பார்க்கணும், அதோட அதிசயத்தை பார்க்கணும். உங்களுக்கு தெரியுமா, நீங்க கிறிஸ்து கிட்ட வரும்போது என்ன ஆயிட்டோம் நம்மனா, கிறிஸ்துவோடு நாம் ஒன்றாயிட்டோம். We have become one with Christ. கிறிஸ்துவோடு ஒன்றாயிட்டோம். கிறிஸ்துவோடு ஒரு ஆவிக்குரிய இணைப்புல நாம் ஒன்றாயிட்டோம். இதுதான் ஒரு பெரிய பரிசுத்தவான் சொல்லி இருக்கிறார். பைபிள்லயே ரொம்ப முக்கியமான ஆழமான ரொம்ப ஆசீர்வாதமான சத்தியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, The union with Christ. Union with Christ. ஒரு விசுவாசி வந்து கிறிஸ்துவோடு ஒன்றானவன், இணைக்கப்பட்டவன். அந்த சத்தியத்தை நம்ம புரிஞ்சுக்க பார்க்கணும். அது வந்து ரொம்ப ஆழமான ஒரு சத்தியம். எப்படிங்க ஒரு விசுவாசி கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறான்? த்ரியேக தேவன், பிதா, குமாரன், பரிசுத்தாவி, மூன்று நபரா இருந்தாலும் ஒரே கடவுளா எப்படி இணைந்திருக்கிறார்களோ அந்த மாதிரி ஒரு விசுவாசி கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிறான். இயேசு இந்த உலகத்துக்கு வரும்போது முழுமையான மானிடத்தையும் முழுமையான தெய்வீகத்தையும் தன்னில் கொண்டு இணைந்து ஒரு மனிதனாக எப்படி வந்தாரோ அது ஒரு பெரிய மர்ம ரகசியம், அது ஒரு பெரிய மிஸ்ட்ரி, அது ஒரு பெரிய புதிர். அந்த மாதிரி கிறிஸ்துவ கிட்ட வந்த நாம் எல்லோரும் இயேசுவோடு இணைந்து விட்டோம், இயேசுவோடு ஒன்றாய் விட்டோம். ஒரு வசனம் படிப்போம், யோவான் 14:20. A profound mystery அப்படின்னுவாங்க இங்கிலீஷ்ல.
நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும், நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள்.
நான் என் பிதாவிலும் உங்களிலும் எப்படி இருக்கு பாருங்களா ரிலேஷன்ஷிப். அதாங்க தி பிலீவர்ஸ் யூனியன் வித் கிறிஸ்ட். த்ரியேகத்துல பிதாவும் குமாரனும் எப்படி இணைந்திருக்கிறார்களோ, மண்ணுல பிறந்த மண் பூச்சிக்கள் நாம நம்ம போய் கிறிஸ்துவோடு வந்ததுனால த்ரியேகத்தில் நாம் இணைக்கப்பட்டு விட்டோம் அப்படின்னு அந்த வசனம் சொல்லுது. எவ்வளவு பெரிய கண்ணியம் நமக்கு பாருங்களேன். இத பத்தி என்னங்க சொல்றது, என்ன உதாரணம் கொடுக்கிறது? பரிசுத்த தேவன் எங்க, த்ரியேக தெய்வத்துவம் எங்க, சிருஷ்டிகள் நம்ம, வெறும் சிருஷ்டிகள் மாத்திரம் இல்ல, பாவத்தில் விழுந்த பாவ சிருஷ்டிகள் நம்ம, நம்மளை போய் என்ன செஞ்சாச்சு? கிறிஸ்துவோடு த்ரியேகத்தோடு இணைத்தாச்சு. தாங்க மிஸ்ட்ரி, த்ரியேகத்தோடு இணைத்தாச்சு. ஒரு உதாரணம், இந்த உலகத்திலேயே சின்ன உதாரணம், இந்த உலகத்திலேயே பெரிய சக்கரவர்த்தி, பெரிய அரசன், உலகத்திலேயே பெரிய உயர்ந்தவர், அவர் போய் ஒரு ஸ்லம்ல இருக்கிற மோசமான ஒரு பிச்சைக்காரிய போய் கல்யாணம் பண்ணாருன்னு வைங்களேன், அது எவ்வளவு ஆச்சரியமா பார்ப்போம், நமக்கு எவ்வளவு அதிசயமா பார்ப்போம். அந்த மாதிரி ஒரு பெரிய அதிசயம், அவருக்கும் நமக்கும் என்ன தூரம் இருக்கு. நான் அவர் நம்ம கிட்ட ஷேக் ஹேண்ட் பண்றதே பெரிய விஷயம், ஷேக் ஹேண்ட் பண்றது என்ன பண்ணிட்டாரா, அவரோடு ஒன்னாக்கிட்டார். இணைப்பிரிய முடியாத அளவுக்கு கிறிஸ்துவோடு நாம் இணைந்து விட்டோம், இணைந்து விட்டோம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, அது ஒரு ஒரு நித்திய இணைப்பு, இட்ஸ் எட்டர்னல் யூனியன், பிரிக்க முடியாத இணைப்பு, ஒரு கிருபையின் இணைப்பு, ஒரு மகிமையின் இணைப்பு. இயேசு கிறிஸ்துக்குள்ள நமக்கு கிடைக்கிற சகல கிருபையும் காரணம் என்ன தெரியுமா, கிறிஸ்துவோடு நாம் இணைந்து விட்டதுனால தான். பைபிளில் பார்த்தீங்கன்னா பிதா வந்து நம்மளை கிறிஸ்துக்கு, கிறிஸ்து இல்லாம நம்மளை பார்க்கறது இல்லை, நம்மளை இல்லாம கிறிஸ்துவை பார்க்கறதே இல்லை, நம்ம ரெண்டு பேர் ஒன்னான மாதிரி தான் பைபிள்ல பார்க்கப்படுது. அதுக்கு தான் பைபிள்ல எங்க பார் நமக்கு வர ஆசீர்வாதங்களுக்கு என்ன பேர் தெரியுமா, கிறிஸ்துக்குள், இன் கிரைஸ்ட். நம்ம கிறிஸ்துக்குள்ள இருக்கிறோம், இன் கிரைஸ்ட், இன் கிரைஸ்ட் தான் நமக்கு வர பிளஸ்ஸிங்ஸ் எல்லாம். பாத்தீங்கன்னா கிறிஸ்துக்குள் நாம் பெற்ற ஆசீர்வாதங்கள், எல்லா ஆசீர்வாதமும் அவருக்குள்ளங்க. ஏன்னா அதனால தான் அவர் மரிக்கும் போது எப்படி நம்முடைய பாவங்களுக்கெல்லாம் தண்டனை கிடைச்சாச்சு, ஏன்னா நாம் மறுத்து விட்டோம், அவருக்குள் நாம் மறுத்து விட்டோம். அவர் உயிர்த்தெழும் போது அவரோடு நாமளும் உயிர்த்தெழுந்து விட்டோம். அவர் பரலோகத்துக்கு ஏறி போகும்போது நாமளும் பரலோகத்துக்கு ஏறி போய் அவர் விடத்துல உன்னத ஸ்தலங்களை நம்மளை உட்கார வச்சிருக்காருன்னு பைபிள்ல போட்டிருக்கு. ஏன்னா நம்ம உயிர் கிறிஸ்துவ கிட்ட இருக்குங்க, நம்ம கிறிஸ்துவோடு இணைந்து விட்டோம், கிறிஸ்துவம் நம்மளும் வேற இல்லை, நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணு. ஒரு விசுவாசியா இருந்தீன்னா கிறிஸ்து கிட்ட வரும்போது கிறிஸ்துவோடு நீ ஒன்றாய் விடுகிறாய். என்ன ஒரு அதிசயம், என்ன ஒரு ஸ்லாக்கியம், என்ன ஒரு அடையாளம் நம்மளுக்கு பாருங்களேன். நானும் கிறிஸ்துவம் இணைப்பிரியாத அளவுக்கு ஒன்றாய் விட்டோம். ஆனந்தமே பரம ஆனந்தமே, இது மா பெரும் பாக்கியம் மாத்திரம் இல்ல, பெரிய பாக்கியம் மாத்திரம் இல்ல, மா பெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தில் சொந்தக்காரனவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். எனக்கும் அவரும் நானும் அவரும் ஒன்னு ஆயிட்டோங்க, நானும் அவரும் ஒன்னு ஆயிட்டோம். எவ்வளோ இதை இதைத்தாங்க நம்ம கிரகிச்சுக்க பார்க்கணும், இதனோட ஆழத்தை கிரகிச்சுக்க பார்க்கணும். என்ன அதிசயம், கிறிஸ்து, த யூனியன் வித் கிறைஸ்ட். அதை பற்றி ஒரு பிரசங்கமே எடுத்தால் நல்லா இருக்கும், ஆனால் அதை பற்றி நம்ம பார்த்தோன்னா நான் இன்னும் ரெண்டு பிரசங்கம் ரெண்டு வாரம் போயிடும். அதை பற்றி இங்கே வருது, ஒரு ட்ராப் வருது, அதை பற்றி பார்ப்போம். என்னைக்காவது ஒரு நாள் பிரசங்கம் எடுக்கலான்னு பார்க்குறேன். பெரிய சத்தியம் அது, நாம் கிறிஸ்துவோடு இணைந்து விட்டோம். இங்கே பேதுரு என்ன சொல்கிறார் தெரியுமா, அவரோடு நீங்கள் வந்ததுனால, அவர் ஜீவக்கல்லா இருப்பதுனால், அந்த இணைப்பு அவரோடு இணைந்து விட்டதுனால் என்ன ஆச்சு தெரியுமா, நீங்கள் கிறிஸ்துவோடு ஒன்றாயிட்டீங்க. அதுக்கு தான் உங்களுக்கு பேர் என்ன தெரியுமா, கிறிஸ்டியன். கிறிஸ்டியன்னா என்ன என்ன தெரியுமா, கிறிஸ்டியன்னா அவன் ஒரு குட்டி கிறிஸ்துங்க, அவன் ஒரு குட்டி கிறிஸ்து. நானா நீங்களா, நீங்கள்லாம் ஒரு குட்டி கிறிஸ்து. கிறிஸ்து எனக்குள்ளேயும் நான் கிறிஸ்துக்குள்ளேயும் இருக்கிறேன், அதுதாங்க கிறிஸ்டியன்னு பேரு. என்ன நியாயமா யூஸ் பண்ணிடுறோம் அந்த வார்த்தையை பாருங்களா, ஒரு மதமாக கிறிஸ்துவனா ஒரு குட்டி கிறிஸ்து, அதுக்கு ஏற்றபடி வாழுகிறனா. என்ன ஒரு ஸ்லாக்கியம், கிறிஸ்துக்குள் நான் ஜீவக்கல்லாக மாறிவிட்டேன். பாருங்களேன், அவருக்குள்ள ஜீவக்கல்லா வந்திருக்கிறோம். 5வது வசனம், ஜீவனுள்ள கற்களை போல். எப்படிங்க நான் ஜீவக்கல்லா மாறினதுக்கு காரணம் என்ன, நான் கிறிஸ்து கிட்ட வரும்போது, இதை கவனிங்க, இயேசு கிறிஸ்துக்குள்ள எந்த உயிர் இருந்துச்சோ அந்த உயிர் எனக்குள்ள வந்துருச்சு. அவருக்குள்ள இருந்த உயிர் எனக்குள்ள வந்து நாங்க ரெண்டு பேரும் ஒன்னாயிட்டோம். அதாங்க பெரிய அதிசயம், பெரிய புதிர். கிறிஸ்துக்குள் நாம் ஒன்றாய் விட்டோம், அவருக்குள்ள இருந்த உயிர் எனக்குள்ள பாய்ந்து பாய்ந்து வந்துருச்சு. அதுக்கு பேர் தான் என்ன, நம்ம புலவர்க நம்ம சாதுக்கள் பழைய காலங்கள்லாம் உலகத்தை திறந்து உலக ஆசைகளை விட்டு திறந்ததுல இருந்து தவமா தவம் இருந்து ஏங்குனது எதற்காக? இந்து கலா இதுங்களெல்லாம் வருது எதுக்காக? மரணமே இல்லாத ஒரு ஜீவன் வேணும் என்பதற்காக. அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத பாக்கியம் கிறிஸ்து கிட்ட வந்ததுனால, நாம் ஜீவ கற்களை ஆனதுனால அந்த உயிர் நமக்குள்ள வந்துருச்சுங்க. அந்த உயிருக்கு பேர் தான் என்ன தெரியுமா? நித்திய ஜீவன், இட்டர்னல் லைஃப் நம்ம எல்லாருக்கும் வந்துருச்சு. அதனால தான் நம்ம என்னவா மாறிட்டோம்? ஜீவ கற்களாய் நாம் மாறிவிட்டோம். கிறிஸ்துவுக்குள்ள இருந்த அந்த நித்திய ஜீவன் நமக்குள்ள பாய்ந்ததுனால என்ன ஒரு அடையாளம், என்ன ஒரு ஸ்லாக்கியம். கிறிஸ்து கிட்ட நம்ம வர்றது மாத்திரம் இல்லை, அவர்கிட்ட ஜெபம் பண்றது மாத்திரம் இல்லை, அவருக்கு கீழ்ப்படுகிறது மாத்திரம் இல்லை, இணைப்பிரியாத அளவுக்கு கிறிஸ்துவோடு நாம் இணைந்தவர்கள். இது ஒரு பெரிய மர்ம ரகசியம். வேதம் அதான் சொல்லுது, இட்ஸ் எ மிஸ்ட்ரி, இட்ஸ் எ மிஸ்ட்ரி. மற்ற கிறிஸ்தவர்களுக்கும் மற்ற மதங்களுக்கும் இருக்கிற ஒரு பெரிய வித்தியாசம் இதுதான். மற்றவங்கெல்லாம் பாருங்களேன், நம்ம ஆராதிக்கிற தேவனுடைய உயிரே நமக்குள்ள வந்துருது. வேற எந்த மதத்திலையும் அப்படி இல்லை. பாருங்க, புத்தருக்குள் நீங்கள் இருக்கிறீங்க, மௌமதுக்குள்ள நீங்க இருக்கிறீங்க, அப்படியெல்லாம் இல்லை. கிறிஸ்துக்குள்ளன்னு இருக்கிற ஒரே ஒரு ஃப்ரேஸ் வந்து கிறிஸ்தவத்தில் தான் இருக்கு. ஒரு வசனம் படிப்போம், கொலோசியர் 3:3. தெய்வீக இயற்கையோடு நாம் தெய்வீக இயற்கைக்கு நாம் பங்காளிகள் ஆகிவிட்டோம். கொலோசியர் 3:3
பாருங்களேன்,
மறித்துட்டோம், நீங்கள் மறித்தீங்க கிறிஸ்து கிட்ட வந்தவங்களே, நீங்க என்ன ஆயிட்டீங்க? எப்பங்க மறிச்ச நானு? படிங்க,
உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது.
உங்கள் ஜீவன் எங்க இருக்கிறது பாருங்களேன், எவ்வளவு பாதுகாப்பா இருக்குது. கிறிஸ்துக்குள் என் ஜீவன் தேவனுக்குள் மறைந்திருக்கிறதா, என்ன ஒரு ஆச்சரியம். தேவனுக்குள் மறைந்திருக்கிறது, என்ன யாருங்க என்ன பண்ண முடியும்? என் ஜீவன் எங்க இருக்கு தெரியுமா? இங்க வாழ்றது என்னுடைய ஜீவன் இல்ல, நான் மறிச்சிட்டேன், கிறிஸ்துவோடு உயிரோடு எழுந்துட்டேன், பரலோகத்தில் கிறிஸ்துவோடு உட்கார்ந்துருக்கேன், அதுதான் என்னுடைய நித்திய அடையாளம். இங்க வாழ்றது என்னுடைய ஜீவன் இல்ல, அங்கதான் இருக்கிறேன் நான், கிறிஸ்துவோடு தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. படிங்க,
நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள்.
ஏன் அவர் வெளிப்படும் போது அவருக்குள் நான் ஏன் மகிமையில வெளிப்பட போறேன்? போன வாரம் பார்த்தோம் இல்லைங்களா சண்டே, ஏன் அவருக்குள்ள நான் மகிமை வெளிப்பட போறேன்? ஏன்னா அவரும் நானும் வித்தியாசம் இல்லை. அவர் மகிமை, அவர் உயர்த்தப்பட்டார்னா நானும் உயர்த்தப்பட போறேன், அவர் மகிமைப்படுத்தப்பட்டார்னா நானும் மகிமைப்படுத்த போறேன். த யூனியன் வித் கிரைஸ்ட், the union with Christ. என்னுடைய உயிர் கிறிஸ்துவுக்குள் தேவனில் மறைந்திருக்கிறது. எந்த வல்ல உயிரோடு அவர் உயிர்த்தெழுந்து வந்தாரோ, செத்து பெணமா ஆவிக்குரிய ஜீவியத்தில் இருந்த எனக்கு மறுபடி மறுபிறப்பு வந்ததே அவருடைய உயிர்த்தெழுதலின் உயிர் வந்த போதுதான். அது அங்க பெரிய அதிசயம், என்ன ஒரு ஸ்லாக்கியம் பாருங்களேன். கிறிஸ்துவுடைய உயிர்ல நான் பங்காளியா இருக்கிறேன் அப்படின்னா என்ன? அதனால என்ன எனக்கு? இந்த உலகத்தில் இருக்கிற பெரிய பவர் எனக்குள்ள இருக்குன்னு அர்த்தங்க, பெரிய பவர். இதை உணர்ந்த பாருங்களேன், இது பெரிய பவர். இந்த உலகத்திலேயே ஒரு பெரிய பவர்ஃபுல் மேன் யார் தெரியுமா? ஒரு கிறிஸ்தவன் தாங்க. ரொம்ப பவர் அவனுக்குள்ள இருக்குது, ரொம்ப பெரிய பவர் இருக்குது. அதனால தான் பவுல் என்ன சொல்ற, அந்த பரிசுத்தவான்கள் உணர்ந்ததுனால தான் பெரிய கிரியைகள் ஆண்டவருக்கு செஞ்சிருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள பெரிய பவர் இருக்கு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே என்ன சொல்றாரு, என்னால் ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் த்ரூ ஹிம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே உலகத்திலேயே பெரிய பவர் எனக்குள்ள இருக்கிறது. கொலோசியர் 1:28 படிங்களா, பவுல் சொல்றாரு பாருங்களா, அவருக்குள்ள இருக்கிற பவர்.
எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து, எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற
பாருங்களா, ஆத்மா எந்த மனுஷனும் தேறினவர்களா நிற்க வைக்கிறதுக்கு, பரிசுத்தவான்களா மாத்துறதுக்கு நாங்க பிரயாசப்படுகிறோம். அதற்காக என்ன நடக்குது? எனக்குள்ளே வல்லமையாக கிரியை ஒருத்தர் நடப்பிக்கிறாரு,
அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன்.
அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். இதுதாங்க கிறிஸ்துவும் பிரயாசப்படுகிறேன்றாரு, ஆனா எனக்குள்ள ஒருத்தர் கிரியை நடப்பிக்கிறேன்றாரு. பாருங்களேன், இவர் பிரயாசப்படுறாரா, உள்ளுக்குள்ள ஒருத்தர் கிரியை நடப்பிக்கிறாரா? அதாங்க இந்த யூனியன், இந்த அதிசயம். கிறிஸ்து எனக்குள்ள கிரியை செய்யறதுனால எனக்கு வருகிற பிரயாசம் பெரிய பவர் இது எனக்குள்ள. அந்த பவரை வச்சுக்கிட்டு வீணான ஒரு ஆயுச நம்ம நடத்தக்கூடாதுங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் அப்படின்றார். அதனாலே நான் பிரயாசப்படுகிறேன், ஏன்னா எனக்குள்ள ஒருத்தருக்கு வல்லமையா கிரியை நடப்பிக்கிற ஒருத்தர் இருக்கிறார், அதனால நான் பிரயாசப்படுகிறேன் அப்படின்றாரு. பாருங்களேன், இதனுடைய அதிசயம் ரொம்ப பெருசுங்க. கலாத்தியர் 2:20 படிங்களேன்.
கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார்.
கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டேன், இனி நான் இல்ல, கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார். The union with Christ, a believer's union with Christ, கிறிஸ்துவோடு இணையப்பட்ட ஒரு வாழ்க்கை. கிறிஸ்து எனக்குள் வாழுகிறார் அப்படி நம்ம வாழ்க்கையை பார்க்கிறோமா? அப்படி நம்ம யோசிக்கிறதே இல்லை. பாருங்களேன், கிறிஸ்து எனக்குள் வாழுகிறார். நம்ம வாழ்க்கைக்கே ஒரு வித்தியாசமான, ஒரு புனிதமான நிலைமை கிடைச்சிருது. யோசிச்சு பாருங்களேன், கிறிஸ்து ஒரு சிறிதான அளவுக்கு என் மூலமாய் வாழுகிறார். என் மூலமா கிறிஸ்து வாழுகிறாருங்க. உங்களுக்கு தெரியுமா, அவர் உயிர் எனக்குள்ள இருக்கிறதுனால ஹி லிவ்ஸ் த்ரூ மீ. கிறிஸ்து என் மூலமா நேசிக்கிறார், கிறிஸ்து என் மூலமா சேவை செய்கிறார். இன்னும் தெரியுமா, கிறிஸ்து என் மூலமா கடவுளை ஆராதிக்கிறார். கிறிஸ்துவுடைய உயிர் எனக்குள்ள இருக்கு, என் மூலமா அவர் இந்த உலகத்தில் செயல்படுறார். கிறிஸ்துவுடைய உயிர் சின்ன விதத்தில், பெரிய விதத்தில் இல்லை, கிறிஸ்துவுடைய உயிர் எனக்குள்ள இருக்கிறதுனால என் மூலமா அவர் செயல்படுகிறார், பேசுகிறார், அன்பு காட்டுறார், நடக்கிறார். என்ன ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு பாருங்களேன். அதனால தான் அவருடைய உயிர் எனக்குள்ள என்னை வல்லமையா நடத்துது, என்னை பரிசுத்தப்படுத்துது, அவருடைய சாயலுக்கு என்னை மாத்தி வருது. த யூனியன் வித் கிறைஸ்ட் சொல்லிட்டே போலாம், அது பெரிய அதிசயம். அந்த சத்தியத்தை இங்க எடுக்கிறார். கிறிஸ்து ஜீவ கல்லா இருக்கிறார். அவர்கிட்ட நீங்க வந்ததுனால நீங்களும் ஜீவ கல்லா ஆயிவிட்டீங்க. ஏன்னா அவரோடு இணைந்து விட்டீங்க. அவரோடு இணைந்ததுனால நமக்கு என்ன ஆச்சு, என்னவானோ ஆவிக்கேற்ற மாளிகை, ஸ்பிரிச்சுவல் டெம்பிள். நாம் ஆவிக்கேற்ற மாளிகை ஆகிவிட்டோம். என்ன அதிசயம், ஆவிக்கேற்ற மாளிகை. அந்த காலத்துல கிரேக் கட்டுக்கதைகள் இருக்கும். ஆர்ஃபியஸ் ஒரு மனுஷர் இருந்தார். அவர் வந்து அவர் போடுற மியூசிக்கை பார்த்தோம்னா சில கல்லுங்களே எந்திரிச்சு டான்ஸ் ஆடுமா, சும்மா சொல்லுவாங்க இல்லைங்களா, அவருடைய உயிர் இல்லாததுக்கும் உயிர் வந்துடும் அப்படின்னு. கல்லுங்களே எழுந்துச்சு டான்ஸ் ஆடும். அவர் என்ன பண்ணாராம், அவர் ஒரு பக்தியில் மியூசிக் போட்டு 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 பெரிய பெரிய கல்லுங்களெல்லாம் எழுப்பி அது சொல்கிற பேச்செல்லாம் கேட்குமா, அது ஒரு கல் மேலே உட்கார வச்சு, ஒரு கல் மேலே உட்கார வச்சு பெரிய கோயிலே கட்டிட்டார் ஆர்ஃபியஸ்ன்றவர். அந்த மாதிரி ஒரு கோயில் ஒரு இருக்குது கிரேக்கில், அது அப்படி தான் கட்டினாருன்னு கட்டுக்கதை இருக்குது. அதை எல்லாரும் நம்பிட்டு போவாங்க, அது சும்மா கட்டுக்கதை. ஆனால் கிறிஸ்து ஒரு விதத்தில் அப்படி தான் கட்டுறார். அவருடைய ஆலயம், அவருடைய கல், அவர் அஸ்திபார கல்லா இருந்து அவர் போடுறார் ஒரு மியூசிக். அவருடைய மியூசிக் என்ன, என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும். பாருங்களேன், அவருடைய வார்த்தையை போதிக்கும் போது, அவருடைய சத்தியத்தை போதிக்கும் போது அந்த சத்தியத்தை கேட்டு கற்களா வருது. அவருடைய அஸ்திபாரத்துல ஒன்னா கட்டப்படுது, கட்டப்பட்டு தேவ ஆலயமா அது எழும்புது. கைகளால் கட்டப்படாத ஒரு கல் அது ஆலயமா வருது. அந்த ஆலயத்தை பத்தி பேசுறாரு. எவ்வளவு பெரிய பாக்கியம், கிறிஸ்துவோடு இணைந்தது மாத்திரம், ஒன்றானது மாத்திரம் இல்ல, நம்ம அதனால என்னவோ ஆயிட்டோம், தேவ ஆலயமா ஆயிட்டோம், தேவ ஆலயமா ஆயிட்டோம். வி ஆர் த டெம்பிள் ஆஃப் காட். எனக்கு இதைத்தான் எப்படி சொல்றதுன்னு தெரியல, மண்டைய வெடிச்சிடும் போலகுது. நம்ம கடவுளுடைய டெம்பிளுங்க, டெம்பிள். பழையற்பாடுல வச்சிருந்த பலிபீடங்கள், கூடாரம், பெரிய ஆலயம், அது எல்லாமே நிழலா இருக்கிறது. யாருக்கு, நமக்கு நிழலா இருக்கிறது. புதிய ஏற்பாடு மகிமையை நம்ம புரிஞ்சுக்கணும்னா பழைய ஏற்பாடு படிக்கணும்னு வாங்க. அது எவ்வளவு உண்மை தெரியுமா, இங்க ஆலயம்ன்றாரு. இந்த ஆலயத்தின் மகத்துவம் தெரியுதுன்னா பழைய ஏற்பாடு தெரியணுங்க. பழைய ஏற்பாடு தெரியலன்னா ஒண்ணுமே புரியாது. அந்த ஆசாரிய கூட்டம்ன்றாரு, ஆசாரியம்னா என்னன்னு பழைய ஏற்பாடு படிச்சிருந்தா தான் தெரியும். பழையற்பாடுல இருக்கிற, பழையற்பாடு படிச்சவங்களுக்கு அதோட மகத்துவம் தெரியும். எவ்வளோ கண்ணியம் தெரியுமா ஆலயம்ன்றது. உலகத்தையே கடவுள் ரெண்டு நாள்ல தான் உருவாக்கிட்டார் இல்லைங்களா. ஆறு நாள் வருது, ஆறு நாள் ரெண்டு அதிகாரங்க தான் போட்டிருக்கு. ஆறு நாள்ல உலகத்தை உண்டாக்குனார் தேவன், ஆறு நாள்ல உருவாக்குனார். ஆனா இந்த ஆலயம் கட்டணும்ன்றத நித்தியமா தீர்மானிச்சு 40 நாள் எடுத்துச்சு வெறும் மோசேக்கு எப்படி கட்டணும்னு சொல்றதுக்கே. ஆறு நாள்ல உலகத்தை உண்டாக்குன தேவன் தன்னுடைய ஆலயத்தை எப்படி கட்டணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்கே 40 நாள் எடுத்தார். ரெண்டே அதிகாரங்கத்தான் உலகம் உண்டானதை பத்தி பேசுது, ஆனா எத்தனை அதிகாரங்க ஆலயத்தை டீட்டெயிலா பேசுது தெரியுமா? அது என்ன போடணும், என்ன கலர் போடணும், எவ்வளவு டைமென்ஷன் இருக்கணும், ஏங்க ஏன் அவ்வளவு முக்கியம்? அந்த ஆலயத்தினுடைய கண்ணியம் புனிதம் ரொம்ப பெருசுங்க. வேதத்துல ஆலயத்துக்கு கொடுத்துருக்கிற மகத்துவம் ரொம்ப பெருசு. சாலமன் ஆலயம் உயிரையே விட்டுருவானுங்க, அந்த யூதருங்க உயிரை பிடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அதுக்காக. அதுவே பெரிய ஆலயம். அதுக்கப்புறம் ஏரோது கட்டின ஆலயம், அந்த ஆலயத்தை சீஷர்கள்லாம் பார்த்து என்ன சொன்னாங்க, அப்போஸ்தலருங்க வந்து ஆண்டவரே இந்த ஆலயத்தின் கற்களை பாரும், எவ்வளவு அதிசயமா இருக்கு பாருன்னு இயேசு கிட்ட வந்து சொன்னாங்க. அவர் என்ன சொன்னாரு, இந்த கல்லெல்லாம் பாக்குறீங்களே, ஒரு கல் இன்னொரு கல்லு மேல இருக்காது. ஏன் அதுக்கெல்லாம் ஆண்டவர் மதிப்பு கொடுக்கல? கைகளால் கட்டப்பட்ட ஆலயத்தில் தேவ வாசம் பண்ணுகிறது இல்லை, அதுக்கெல்லாம் மதிப்பு கொடுக்கல. ஏன் பாருங்களேன், அவர் ஆவிக்குரிய ஆலயத்தை பத்தி எதிர்பார்க்கிறார், கைகளால் கட்டப்படாத ஆலயம். அந்த ஆலயத்துல தான் ஆண்டவர் இன்ட்ரெஸ்டா இருக்காரு. அப்போஸ்தல நடவடிக்கைகள் 7:42 படிங்களா, 7:42 இந்த வசனத்தை மனசுல பதிய வச்சுக்கங்க. ஏன்னா நம்ம கலாச்சாரத்தில் எத்தனை வாட்டி படித்தாலும் நம்ம திருந்தாத மக்கள். 7:48
ஆகிலும் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாய் இருக்கிறார்.
இருக்கிறார், இருக்க
இருக்கிறார்.
பைபிளே மாத்த போனீங்க. உன்னதமானவர் கைகளால் கட்டப்பட்ட ஆலயத்தில் அவர் வாசமா இருக்கிறது. 17:24 படிங்களா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17:24
உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறது இல்லை.
கைகளால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்றது இல்லை, புரியுதுங்களா? இந்த செயின்ட் பீட்டர்ஸ் எவ்வளோ அழகா கட்டி இருக்கட்டும், எவ்வளோ கிராண்டா கட்டி இருக்கட்டும், பெரிய மாளிகை இருக்கட்டும், அதுல அவர் வாசம் பண்றது இல்லை. அது வேளாங்கண்ணி கோயிலா இருக்கட்டும், செயின்ட் பீட்டர்ஸ் கோயிலா இருக்கட்டும், ஏன் நம்மளே ஒரு பெரிய கோயிலா கட்டினாலும் அதுல ஆண்டவர் வாசம் பண்றது இல்லை, வாசம் பண்றது இல்லை. இன்னொரு விஷயம் சொல்லட்டா, மனுஷங்களை ஏமாத்தி மனுஷங்களை வஞ்சித்து அற்புதம் செய்யறோம் அதை செய்யறோம்லாம் செஞ்சு மனுஷ முயற்சினால ஆள் சேர்க்கறதுன்னு இருக்கு, புரியுதுங்களா? சத்தியத்தை சொல்லி கொடுத்து மக்களை சேர்க்காம டிராமா பண்ணி என்டர்டெயின் பண்ணி மக்களை ஆள் சேர்த்துறாங்க. அது எதனால கட்டப்பட்ட ஒரு கூட்டம்? கைகளால் கட்டப்பட்ட கூட்டம். அந்த மாதிரி கூட்டத்திலயும் ஆண்டவர் இருக்கிறது இல்லை, வாசம் பண்றது இல்லை. அவரா கட்டுற ஆலயமா அது இருக்கணும், அவருடைய சத்தியத்தை கொண்டு கற்ற ஆலயம் அது சின்னதா இருந்தாலும் அங்கத்தாங்க அவர் வாசமா இருக்கிறது, புரியுதுங்களா? மனுஷங்களை ஆள் கூட்டம் சேர்த்து ரொம்ப சின்சியரா சில பேர் முயற்சி பண்ணியிருக்கிறாங்க தெரியுங்களா, ரொம்ப உண்மையா ஆள் சேர்க்கணும், ஆள் சேர்க்கணும், மக்களை கொண்டு வரணும், அதை சொல்லி இதை சொல்லி மனுஷர்களால் சேர்க்கப்பட்ட ஆலயம். அதனாலதான் நம்ம ஆள் எடுக்கிறோம்னா எப்படி எடுக்கிறோம், எல்லாம் வாங்குவோம்னு எல்லாருக்குமா ஞானஸ்தானம் கொடுக்கறோம்? இல்ல, முதல்ல நீ வந்து சத்தியத்தை கேளு. அது 6 மாசமோ 1 வருஷமோ கேட்ட பிறகு என்ன பண்றோம், ஒரு சாட்சி எழுதி கொடு. நீ உண்மையா ரட்சிக்கப்பட்டிருக்கா, நீ ஜீவ கல்லா மாறிட்டியா, இயேசுடைய உயிர் உனக்குள்ள பாய்ந்திருக்கான்னு ஒரு சாட்சி எழுதி கொடு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு இன்டர்வியூ வைக்கிறோம், அதுக்கப்புறம் பார்த்து சபையில எல்லாருக்கும் சொல்லி எல்லா அங்கீகரிப்போம் எடுத்து தான் அவங்கள மெம்பரா எடுக்கிறோம். அப்படி எடுத்தாலும் நமக்கு கேரண்டி இல்லை, அப்படி எடுத்தாலும் ஒழுங்கு இல்லாதவங்க இருந்துடுறாங்க, அப்படியும் கேரண்டி இல்லை. அது செய்யாம ஏன் செய்யறோம் அதெல்லாம்? ஏன்னா ஜீவ கல்லா இருக்கிறது. அப்படிப்பட்ட தேவன் கற்ற ஆலயமா அது இருக்கணும், நம்ம கற்ற ஆலயமா இருக்கக்கூடாது. அதனாலதான் அப்படி செய்ய பாக்குறோம். பாருங்களேன், மனுஷரால் கட்டப்பட்ட ஆலயத்தில், கைகளால் கட்டப்பட்ட ஆலயத்தில் தேவன் வாசம் செய்யறதில்ல. அப்ப எங்க தான் தேவன் வாசம் செய்யறாரு? பேதுரு அதாங்க சொல்றாரு, எங்க தேவன் வாசம் செய்கிறார்? ஜீவ கல்லுகிட்ட வந்து ஜீவ கற்களாய் மாறி தேவ ஆலயமா மாறினவங்க. இயேசுடைய சத்தியத்தை கேட்டு இயேசு கிட்ட வந்து மறுபடியும் பிறந்து மீட்கப்பட்டவர்கள். அவங்க மத்தியில தான் தேவன் வாசம் செய்கிறார். அவங்க தான் ஆலயம் அப்படின்றாரு. பாருங்களேன், ஆலயம்னா யார் ஆலயம் அப்படின்றாரு? சர்ச்சை சொல்றாரா, தனிப்பட்ட நபரை சொல்றாரா? சர்ச்சையும் சொல்றாரு, தனிப்பட்ட நபரையும் சொல்றாரு. ரெண்டு வசனங்களை படிக்குமே, 1 கொரிந்தியர் 3:16. நானே வந்தா படிக்கிறேன். 1 கொரிந்தியர் 3:16, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்களா? என்னையா வாழ்க்கை வாழ்றீங்க? என்னையா சபையை நடத்துறீங்க? கேட்கிறாரு அவர் போல். நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்று அறிஞ்சிருக்கிறீங்களா, உணர்ந்திருக்கிறீங்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். யார பார்த்து சொல்ற? நீங்களே. சர்ச் ஒரு கூட்டமா கூடி வருகிற கூட்டம். இந்த பில்டிங் இல்ல, சர்ச்னா நம்ம போற ஒரு பில்டிங் பேர் சர்ச் இல்ல. தேவனுடைய ஜனங்க, மறுபடியும் பிறந்து ரட்சிக்கப்பட்ட ஜனங்க கூடி வருகிற அந்த கூட்டம் தான் சர்ச். அதுதான் டெம்பிள். புரியுதுங்களா? சர்ச்னா பில்டிங் இல்ல, அதை புரிஞ்சுக்கோங்க. பில்டிங்க்கு பேரே சர்ச் இல்ல, எக்லீசியான்ற ஒரு வார்த்தை. தேவனுடைய அசம்பிளி, தி அசம்பிளி ஆஃப் பீப்புள் ஆஃப் காட், அதுக்கு பேர் தான் சர்ச். நீங்களே அந்த ஆலயமா இருக்கிறீங்கள். பாருங்களேன், அது வந்து ஒரு ஓமையில சொல்லல, அடையாளத்துல சொல்லல, மெய்யாகவே நீங்க தான் ஆலயம். ஏன் தெரியுமா? இந்த ஆலயத்தை கெடுக்கிறவங்க என்ன சொல்றாரு தேவன்? பாருங்களேன் என்ன சொல்றாரு,
நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறார்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறது என்றும் அறியாமல் இருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார்.
தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தா, தீட்டுப்படுத்தினா அவனை தேவன் கெடுப்பார், அழிப்பார்னு அர்த்தம். அழிப்பார், அது உணராம இருக்கிறீங்களா அப்படின்னு பவுல் கேட்கிறாரு. பாருங்களேன், முதலாவது ஒரு சர்ச் ஒரு ஆலயமா சொல்லப்படுது. ரெண்டாவதாக 1 கொரிந்தியர் 6 அதே புக்ல 6வது அதிகாரம் பார்த்தீங்கன்னா 15வது வசனம் படிக்கிறேன். உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? இப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயவங்களை வேசியின் அவயவங்களாக ஆக்கலாமா? அப்படி செய்யலாகாதே. வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமா இருக்கிறான் என்று அறியீர்களா? இருவரும் ஒரே மாம்சமா இருப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறதே. அப்படியே கர்த்தருடைய படிங்களா,
கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியா இருக்கிறான்.
ஒரே ஆவியா, பாருங்களா, ஒரே ஆவியா இருக்கிறான் தான் யூனியன். கிறிஸ்துவுடைய சரீரம் நம்ப, we are body united to Christ. நம்ம போய் ஒரு வேசித்தனத்துல ஈடுபட்ட அது பாதிக்கல, கிறிஸ்துவ தொடுதது, கிறிஸ்துவ பாடிய தொடுதது. அப்புறம் தொடர்ந்து படிங்க, வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பாய் இருக்கிறது இருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனால் பெற்றும் உங்களில் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்று நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? கிரயத்திற்கு வாங்கப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். பாருங்களேன், இங்கேயும் ஒரு பிராக்டிக்கல் அப்ளிகேஷன் கொண்டு வர போல், நீங்க கடவுளுடைய டெம்பிள், யூ ஆர் யுனைடட் டு கிரைஸ்ட். அப்படி இருக்கும்போது கடவுளுடைய டெம்பிளை போய் நம்ம வேசித்தனத்துக்கு யூஸ் பண்ணலாமா? பண்ணவே கூடாதே, சட்டெல்லாம் கிழிச்சுக்குவாங்களேன்னு பயங்கரமா அவர் சொல்றார். பண்ணக்கூடாது. ஏன் ஒரு ஒரு சத்தியத்தை வச்சு பிராக்டிக்கல் கொண்டு வந்தோம்னா அது ஒரு ஒரு ஓமம் இல்லை, ஒரு அடையாளம் இல்லை. ரியலாகவே யூ ஆர் த டெம்பிள் ஆஃப் காட்னு அர்த்தம். நம்ம பாடி இஸ் த டெம்பிள் ஆஃப் காட். என்னங்க சொல்றது? இன்னும் 2 கொரிந்தியர் 6:14-18 படிங்களா. 6:14-18 இந்த வசனங்கள்லாம் பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம்.
தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் நமது வல்லமையினாலே
எழுப்பினார். 2 கொரிந்தியர் 6:14-18
அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது?
படிங்க தொடங்க.
கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவு ஏது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கு ஏது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள்.
இதுலயே ஒரு பிராக்டிக்கல் இது கொண்டு வர்றாரு. என்ன? ஒரு விசுவாசி அவிவிசுவாசிய கல்யாணம் பண்ணக்கூடாது. அந்நிய நுகத்தில் நீங்க எப்படி இணையலாம்? இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் சம்பந்தம் ஏது? ஆலயத்துக்கும் விக்கிரகத்துக்கும் பிசாசுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் ஏது? ஒரு விசுவாசி போய் அவிசுவாசியை கல்யாணம் பண்ணலாமான்ற ஒரு ஆர்குமெண்ட்டை கொண்டு வர. இதெல்லாம் பார்க்கும்போது என்ன சொல்லப்படுது இந்த வேதம்? முதல்ல நமக்கு இருக்கிற பெரிய ஸ்லாக்கியம், பேதுரு என்னத்தை உணர்த்துறார் தெரியுங்களா? நாம் இயேசுவோடு இணைந்து விட்டு தேவ ஆலயமா மாறிட்டோம், தேவ ஆலயமா மாறிட்டோம். இது உங்களை எப்படி இது தொடுதுன்னு எனக்கு தெரியல. இந்த வாரம் த ஷாக் ஆஃப் மை வீக் வாங்க இல்லைங்களா, ஷாக் ஆஃப் மை லைஃப் வாங்க. ஷாக் ஆஃப் த வீக் எனக்கு என்னன்னா இது தாங்க. எத்தனையோ வாட்டி கேட்டிருக்கோம், எத்தனையோ வாட்டி படிச்சிருக்கிறோம், ஐ ஆம் த டெம்பிள் ஆஃப் காட். யோசிச்சு பார்க்க முடியுமா? நான் கடவுள் ஜீவனுள்ள தேவன் வாசம் பண்ணுகிற நடமாடுகிற டெம்பிள். நான் என்ன போய் கண்ணாடியில கூட பார்த்துட்டு வரலாம். நான் தாங்க டெம்பிள், கடவுள் வாசம் பண்ணுகிற டெம்பிள். த்ரியேக தேவன், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படியா இருக்கிற தேவன் தான் குடிகொண்டு இருக்கணும் என்பதற்காக தெரிந்து கொண்டப்பட்ட ஒரு ஆலயம் நானே. என்ன நீங்களே அப்படின்றாரு பாருங்களேன். பிதா, அந்த த்ரியேக தேவத்துல பிதா வந்து என்ன சரீர ஆத்மா ஆவியோடு என்ன சிருஷ்டித்தார். அது பாவத்துல சீரழிந்ததுனால குமாரன் வந்து அதை மீட்டார். என்னை மீட்டு பரிசுத்தாவி வந்து எனக்குள்ள குடிகொண்டு அந்த த்ரியேக தேவனுடைய ஆலயமா என்னை மாத்தி வருகிறார். என்ன ஒரு கண்ணியம், என்ன ஒரு பாக்கியங்க. இட் பீட்ஸ் மீன்னுவாங்க. நம்ம மூளையே அது செதற வைக்குது. ஒரு விதத்துல யோசிச்சு பார்த்தோம்னா ஏன் மண்ணுல பிறந்த மனுஷருங்க பன்னிக்கு சாக்கடை விட்டா பாக்குறதுக்கு வேற ஒண்ணுமே தெரியாது. சாக்கடைத்தான் அது கவர்ச்சி. அந்த மாதிரி உலக இச்சைகள் உலக ஆசைகளே கவர்ந்து போற பன்னிகளா ஒரு விதத்துல இருக்கிற நம்ம போய் நமக்கு கொடுத்த கண்ணியமான ஸ்தானத்தை பாருங்களேன். கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டு தேவனுடைய ஆலயமா கடவுள் நம்மள பண்ணிருக்கிறாருங்களா? நம்முடைய கண்ணியம் நமக்கு புரியுதா? நம்முடைய ஸ்லாக்கியம் நமக்கு புரியுதா? ஒரு பரிசுத்தவான் சொல்லி இருக்கிறாரு, இது எந்த அளவுக்கு ஒரு விசுவாசியுடைய மனசை பாதிக்குதோ, நான் கடவுளுடைய ஆலயம், நான் கடவுளுடைய நடமாடுற ஆலயம் எந்த அளவுக்கு அவன் மனசை பாதிக்குதோ அந்த அளவுக்கு தீமையிலிருந்து அவன் வெளியே வருவான் அப்படின்னு இருக்கிற. எந்த அளவுக்கு நம்ம மனசை அது இம்ப்ரெஸ், நம்ம மனசாட்சி எந்த அளவுக்கு அது பாதிக்குதோ, ஐ எம் த டெம்பிள் ஆஃப் காட், என்னுடைய பாடி டெம்பிள் ஆஃப் காட்னு பாதிக்குதோ அந்த அளவுக்கு தீமையிலிருந்து வெளியே வருவான். பரிசுத்தத்துல நடக்க முயற்சி பண்ணுவான். தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற சகல அசுத்தங்களும் துடைக்க பார்ப்பான் அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறார் மிகுந்த தீவிரத்தோடு. ஏன்னா நான் கடவுளோட ஆலயமா இருந்தா, நடமாடுற ஆலயமா இருந்தா, அந்த த்ரியேக தேவன் எனக்குள்ள வாசமா இருந்தா என்ன தொடுற எல்லா காரியமும் அவரு தொடுது. என் கண்ணு பார்க்கிற எல்லா காரியமும் அவரு தொடுது. என் வாய் பேசுற எல்லா காரியமும் அவரு தொடுது. நம்முடைய சரீரத்தின் கண்ணியத்தை பாருங்க, நம்முடைய ரட்சிப்பின் கண்ணியத்தை பாருங்களேன். ரொம்ப பெருசுங்க, ரொம்ப பெருசு. ஒரு ஒரு பாருங்களேன், நம்ம நடமாடுற ஆலை, நடமாடுற பெணங்களா இருந்தோம், நடமாடுற பிசாசின் கூடாரங்களை. இன்னைக்கு படிக்கல, ஒரு மனுஷன் பேய் பிடிச்சிருந்துச்சுன்னு. ஒவ்வொரு அவிவிசுவாசியும் அப்படித்தாங்க. பேய்ங்க ஓடிக்கிட்டு இருந்துச்சு, அசுத்த ஆவிகள் நமக்குள்ள கிரியேட் செய்துட்டு இருந்த அந்த ஆவிகளெல்லாம் எடுத்து தேவ ஆவி நமக்குள்ள வந்து கடவுளுடைய ஆலயமா மாத்தி இந்த ஆலயம் நடமாடுற ஆலயம். உன்னால யோசிக்க முடியுதா, இந்த ஆலயம் வேலைக்கு போகுது, இந்த ஆலயம் நடந்து போயிட்டு இருக்குது, இந்த ஆலயம் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வருது, இந்த ஆலயம் உட்காந்து டிவி பார்க்குது, இந்த ஆலயம் எங்கெங்கெல்லாம் நான் போறனோ கடவுளுடைய டெம்பிள் போதுங்க. யோசிக்க முடியுமா, என்ன ஒரு கண்ணியம், என்ன ஒரு, இந்த ஆலயம் தூங்குது, இந்த ஆலயம் பேசுது, இந்த ஆலயம் நடக்குது. அப்படி யோசிச்சு பாருங்களேன், என்ன குளோரிங்க நமக்கு. ஒரு மனுஷன் இக்னேஷியஸ் இருந்தார், ஒரு சர்ச் ஃபாதர், அவர் கொன்னுட்டாங்க. எதுக்கு தெரியுமா, அவர் அவர் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணார், வி ஆர் த பேரர்ஸ் ஆஃப் காட். அப்படின்னா என்ன தெரியுங்களா, பேரர்ஸ்னா கடவுளை சுமக்கிறவர்கள், கடவுளை சுமக்கிறவர்கள் பேர் பாருங்களேன். அதுக்கு அந்த ராஜா கொந்தளிச்சு எந்திரிச்சார், ரோமன் கத்தோலிக்க ராஜா. எப்படி சொல்லலாம், அதுதான் நாங்க பெரிய கோயில கட்டி வச்சிருக்கிறோமே, நீ எப்படி சொல்லலாம் நாங்க கடவுளை சுமக்கிறவங்க அப்படின்னு. பேரர்ஸ் ஆஃப் காட் என்ன, அவர் ஒண்ணு கொரிந்தியர் எடுத்து சொன்னார், பாரியா போட்டிருக்கிறது, நீதான் தேவனுடைய ஆலயம், உனக்குள்ள ஒலாவி நடந்து செயல்பட்டு என் உயிர் உனக்குள்ள இருந்து உன் மூலமா நான் பேசுவேன், உன் மூலமா ஆராதிப்பேன், உன் மூலமான்னு போட்டிருக்கேன். என்ன பண்ணாங்க தெரியுங்களா, அந்த மனுஷனை சிங்கங்களை விட்டு சாப்பிட வச்சான் அந்த மனுஷன். ஏன், அவர் இதை சொன்னதுனால. அவனால யோசிக்க முடியுமா, நம்ம தேவனுடைய ஆலயங்க பரிசுத்தாவி இது நம்ம மனசுல பதிய வைக்கணுமே, பதிய வைக்கணுமே. எல்லாம் பழைய ஏற்பாடுல இருந்த ஆலயங்கள், அந்த ஆலயத்துக்கே நிழலா இருந்த அந்த ஆலயத்துக்கே கடவுள் என்ன கேட்டார் தெரியுமா, சுத்தத்தை கேட்டார், சுத்தம் இருக்கணும், சுத்தம் இருக்கணும், ஒழுங்கு இருக்கணும்னு கேட்டார். நம்மள என்னங்க கேட்பார், அசுத்த ஆலயத்தை அவர் நிரப்புறதில்லை அப்படின்னார். டர்ட்டி டெம்பிள் அவர் நிரப்ப மாட்டார், டர்ட்டி டெம்பிள் அவருடைய பிரசன்னம் இருக்காது, அதை விட்டு வெளியே போயிருச்சுன்னு பாக்குறோம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையிலேயே ரொம்ப கோபப்பட்டது எப்போங்க, வெறி பிடிச்ச மாதிரி மூஞ்செல்லாம் ரெட் ஆய், கண்ணெல்லாம் ரெட் ஆய், எப்போ ஆச்சு, அந்த ஆலயத்தை அசுத்தப்படுத்தும் போது. அந்த தேவன் மெய்யான ஆலயம் ஆகிய நம்மளை எப்படி பார்ப்பார், யோசிச்சு பாருங்களேன். நீங்களே அந்த ஆலயம், என்ன ஒரு கண்ணியம். ஒரு நாலு காரியத்தை நான் சொல்றேன், பழைய ஏற்பாடு ஆலயத்தை கம்பேர் பண்ணி பல காரியங்களை சொல்லிட்டு போலாம், எவ்வளோ புத்திமதிகள் இருக்கு. நாலு காரியத்தை ஒண்டி எடுத்து சொல்றேன், நமக்கு நேரம் இல்லை. பலேற்பாடு ஆலயம் எதுக்கு நிக்குதுன்னா, அது ஒரு பிரதிஷ்ட பண்ணப்பட்ட ஆலயம், ஒரு பக்தி ஸ்தலம், நாலாவது ஒரு பலியின் ஸ்தலம், ஒரு தேவனுடைய மகிமை வெளிப்படுற ஸ்தலம். அதை வச்சு நம்ம எப்படி நடந்துக்கணும்னு பார்ப்போம். பலேற்பாடு வந்து என்ன, முதலாவது ஒரு பிரதிஷ்ட பண்ணப்பட்ட இடம், இட்ஸ் டெடிக்கேட்டட் டு காட். அப்படின்னா என்ன, பிரதிஷ்ட பண்ணப்பட்ட ஸ்தலம்னா உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு இடம் இல்லைங்களா, அது உலகத்தோடு சேர்ந்தது அல்ல. உங்களுக்கு தெரியுமா, அந்த ஆலயத்துல உலக காரியங்கள் ஏதாவது வந்துச்சுன்னா கடவுள் என்ன தண்டனை கொடுத்தார். அந்த ஆரோனுடைய ரெண்டு பிள்ளைங்க நாகாப் அபியு அந்நிய அக்னி எடுத்துட்டு போனாங்க, என்ன ஆனாங்க, எரிச்சு போட்டாருங்க. உங்களுக்கு தெரியுமா, பழைய ஏற்பாடுல அந்த ஆலயத்துக்குள்ள ஒரு விக்கிரமும் கொண்டு போக முடியாது, ஒரு அந்நியனும் உள்ள வர முடியாது. போல போட்டு அடியா அடிச்சானுங்க, ஏன் தெரியுமா, அந்நியனை கூட்டிட்டு வந்துட்டாருன்னு. அந்த மாதிரி சுத்தமா வைக்கப்பட்ட ஆலயம், ஒரு ஏன், அது கடவுளுக்குன்னு பிரதிஷ்ட பண்ணப்பட்ட ஆலயம், உலகத்துல இருந்து பிரித்திருக்கிற ஆலயம். அந்த ஆலயம் யாரு, நம்ம இப்போ, நம்ம தாங்க. நம்ம எல்லாம் கடவுளுக்கு பிரதிஷ்ட பண்ணப்பட்டவங்க, பிரதிஷ்டை பண்ணப்பட்டவங்க, உலகத்துல இருந்து பிரித்தெடுக்கப்பட்டவங்க, உலகத்தில் இருந்தாலும் உலகத்தாரா வாழாதவங்க. அந்த ஒண்ணு குருந்தியர்ல போட்டிருக்கு, அவங்களுடைய சரீரம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறது. என்ன படுத்திருக்க, ஆறு படிங்களா, ஒண்ணு குறைந்தர் ஆறு பத்தொன்பதுல என்ன சொல்றாரு, என் சரீரத்தை அதனால என் இஷ்டப்படி நான் யூஸ் பண்ண முடியாது. ஏன் யூஸ் பண்ண முடியாது, ஆறு பத்தொன்பது படிங்க, ஒண்ணு குறைந்தர்
உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களின் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்றும், நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா.
உங்களுடையவர்கள் அல்ல, நீங்கள் யூ ஆர் நாட் யுவர் ஓன். உன் இஷ்டப்படி உன் சரீரத்தை, உன் சரீரம் தான்ப்பா, ஆனா அது கடவுளுடைய டெம்பிள். உன் சரீரம் தான், ஆனா அது கடவுளுடைய டெம்பிள். அதை நம்ம புரிஞ்சுக்கணும், அது உங்களது இல்ல. ஏ அடுத்த வசனம் படிங்களேன்,
கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள்.
பாருங்களேன், கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, மீட்கப்பட்டீர்களே, இயேசு கிறிஸ்து விலையேற பெற்ற ரத்தத்தினால் மீட்கப்பட்டீர்களே. நீங்க உங்களுக்கு சொந்தம் இல்ல, உன் பாடி உணது இல்ல, யூ காண்ட் யூஸ் இட் அஸ் யூ லைக், இட்ஸ் எ டெம்பிள் ஆஃப் காட். பாருங்களா, தான் அந்த ஆர்குமெண்ட்டை கொண்டு வர்றாரு ஆண்டவருடைய. அது கடவுளுக்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டுருச்சு. ஏன் நீங்க ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டன்னு வந்து சபையில வந்து சேர்ந்து என்ன செய்றீங்க, ஞானஸ்தானம் எடுத்து ஒரு உடன்படிக்கை செய்றீங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, என்ன ரட்சியும், நான் ஒரு பாவி, என்னை காப்பாத்த, என்னை பரிசுத்தப்படுத்தி உன் ராஜ்யத்துல என்ன சேர்த்துக்கோன்னு வரீங்க ஆண்டவர். உங்ககிட்ட என்ன கமிட்மெண்ட் பண்றீங்க, உடன்படிக்கை, நான் இன்னுமே எனக்கு சொந்தம் இல்லை சாமி, உமக்கு நான் பிரதிஷ்டை பண்றேன். அதான நம்ம செய்யறது, எனக்கு சொந்தம் இல்ல, உம்முடையவன் நான். அதான் பிரதிஷ்டை, அதான் உடன்படிக்கை ஆண்டவர்கிட்ட செய்யறோம். என்னுடைய பாடியில எனக்கு உரிமை இல்லை ஆண்டவரே, அத உமக்கு சொந்தம் அப்படின்னு பிரதிஷ்டை பண்றோம். பாருங்களேன், அந்த ஆலயமா நம்ம இருக்கு, பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஆண்டவருக்குன்னு பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஆலயம். அது வந்து நம்ம என்னத்தை பார்க்கறோம், என்னத்தை பேசுறோம், எப்படி நடந்துக்கிறோம், அது எல்லாத்தையும் பாதிக்கிறோம். ஏன்னா அது ஆண்டவரை பாதிக்கும், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். பாருங்களேன், அது என்னத்தை பாதிக்கும். இன்னொன்று கூட பார்க்கணும், நம்ம இந்த ஆலயத்துக்குள்ளே உள்ளே என்ன அனுப்புகிறோம், வெளியே என்ன பார்க்குறோன்றதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதனால தான் பார்க்குறோம், வேதம் கூட நம்ம சரீரங்களை பார்த்துக்கணும்னு சொல்லுது. பெரிய பாவம், ஒழுங்காக சாப்பிடாம, ஒழுங்காக இது ஹெல்த்தை பார்த்துக்காம, கண்டபடியை சாப்பிட்டு ஹெல்த்தை கெடுத்துக்கிட்டு தேவனுடைய ஆலயத்தை அழிக்கிறவனை நான் அழிப்பேன்னு ஆண்டவர் சொல்றாரு. அந்த பாடியை பார்த்துக்க வேண்டிய கடமை நமக்கு இல்லை, அதை எக்ஸசைஸ் பண்ணி ஒழுங்காக பார்த்துக்க வேண்டிய கடமை நமக்கு இல்லை. அது பிரதிஷ்டை எனது இல்லை, அது கடவுளுக்கு பிரதிஷ்டை செய்ய பண்ணப்பட்டதுங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும், முதலாவது தேவனுக்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டது. ரெண்டாவதாக பழையற்பாடு ஆலயம் வந்து அங்கே வெறும் பக்தி, பக்தியின் ஸ்தலம், அது பக்தியின் ஸ்தலம். அங்கே போனவனா என்ன இருக்கும், தேவனிடங்கள்லாம் என்னத்துக்கு கூடுறாங்க அந்த இடத்துல, பக்தியை காமிக்கிறதுக்கு, பக்தியின் வெளிப்பாடு. அங்க ஒரு ஆண்டவர் ஒரு நெருப்பை போட்டு அந்த நெருப்பு அணையவே கூடாதுன்னு ஒரு நெருப்பு, இரவும் பகலும் அந்த நெருப்பு எரியணும். என்ன புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லுது, எப்பொழுதும் இடைவிடாம அனலுள்ளவர்களா நீங்க இருங்கன்னு வேதம் சொல்லுது. பரிசுத்த ஆசைகளோடு, இடைவிடாம ஜபத்தோடு, துதியோடு இருக்கணும்னு சொல்லுது ஆலயம். அது பக்தி இடம். நம்முடைய சரீரம் பக்தி விஷயங்களுக்கு நம்ம யூஸ் பண்றோமா, பக்தி உள்ளவர்களா நம்ம இருக்கிறோமா, பக்தி உள்ளவர்கள் என்ன, எப்ப பாரு ஆண்டவருடைய சங்கீதங்களை பாடி ஸ்தோத்திரம் செலுத்தி, எப்ப பாரு உள்ள ஒரு பாட்டு ஓடுதா, ஸ்தோத்திரம் செலுத்தி ஆண்டவருடைய வசனங்களை படிச்சு கிருபையின் சாதனங்களை பயன்படுத்தி நம்முடைய சரீரத்தை நம்ம யூஸ் பண்றோமா. வேதம் அதுக்கு தாங்க அடிக்கடி கிறிஸ்தவர்களா நம்மளுக்கு கட்டளை கொடுக்கறது. ரெண்டு ஊழியக்காரர்களுக்கு நீங்க ஊழியம் செய்ய முடியாது, உலகத்துக்கும் ஆண்டவருக்கும் ஊழியம் செய்ய முடியாது, பணத்துக்கோ கிறிஸ்துவுக்கும் ஊழியம் செய்ய முடியாது. நம்ம சரீரம் உலகத்துக்கு யூஸ் பண்ணலாம், இல்ல ஆண்டவருக்கு யூஸ் பண்ணலாம். எதுக்கு யூஸ் பண்றீங்க நீங்க, பக்தி எங்க இருக்குது பாருங்களா. அதான், நீங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் உங்களுடைய கவலைகள்லாம் விண்ணப்பங்களோடு ஸ்தோத்திரத்தோடு தேவனுக்கு இடைவிடாம ஜெபம் பண்ணுங்க, இடைவிடாம ஜெபம் பண்ணுங்கன்னு போட்டிருக்கு வேதத்துல பாருங்களேன். ஏன்னா இது ஒரு பக்தி ஆலயம், இது அப்படித்தான் இது நடந்துக்கணும். பக்தி இடம், இடைவிடாம ஸ்தோத்திரம் செலுத்தி பாட்டு பாடி ஸ்தோத்திரம், ஒரு பக்தியின் ஸ்தலம் இது. அதோட கடமைகளை நிறைவேற்றணும், பக்தி கடமைகள். மூன்றாவதாக அது முதலாவது பிரதிஷ்டை பண்ணப்பட்டது பக்தியின் இடம், மூன்றாவதாக அது ஒரு பலி இடம். அவங்க பிடிக்குதோ பிடிக்கலையோ ரொம்ப வாசனை தான் வரும், ஒரு மரணம் தான் இருக்கும் அந்த இடத்துல. எப்போ பாரு மிருகத்தை அடிச்சு 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 பயங்கரமா ஸ்மெல் இருக்கும், இருக்காது ஆலயத்துல பலி கொடுக்கறதுதானே எப்ப பாரு. அந்த மாதிரி இடம் புதிய ஏற்பாடு என்ன சொல்லுது தெரியுமா, நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறதுனால, பரிசுத்தாவிங்குள்ள குடிகொண்டு இருக்கிறதுனால, எப்போ பாரு உங்களுக்குள்ள மரண வாசனை அடிக்கணும். எப்படிப்பட்ட மரண வாசனை தெரியுமா, ஆவியை கொண்டு சரீரத்தின் கிரியைகளை கொல்ல வேண்டும் நீங்க அப்படின்னு. நம்ம கொல்லணும், எப்பப்பாரு நம்ம சரீரத்துல கொலை செத்துருக்கணும் சில காரியங்களுக்கு, நாம் மாம்ச இச்சைகளுக்கு நாம் செத்து இருக்கணும். கொலோசியர் படிங்களா, கொலோசியர் 3 அதுல சொல்லப்படுது எதுக்காக நம்ம செத்து இருக்கணும் அப்படின்னு. 1 இருந்தே படிங்களா,
நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பரியசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானரை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகளே அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது.
பாருங்களா, இதெல்லாம் சொல்லிட்டு வர்றார். ஆகவே தொடர்ந்து
நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். ஆகையால் உபச்சாரம்
பாருங்களா, ஆகையால் இதெல்லாம் நீங்க இருக்கிறீங்க. You're a temple of God, you're the body of Christ, union ஐட்டிங்க. ஆகையால் the logical inference னுவாங்க. ஆகையால் விபச்சாரம், அதாவது ஃபார்னிகேஷன் போட்டிருக்கு. கல்யாணத்துக்கு வெளியில இருக்கிற எந்த விதமான செக்ஷுவல் எக்ஸ்பிரஷன்ஸ், எந்த விதமான கல்யாணத்துக்கு உள்ளதான் எந்த விதமான செக்ஷுவல் உள்ள காரியங்கள் வெளியில பாருங்களேன் இப்படி சொல்லப்படுது. ஐயோ ரொம்ப ஒடுக்கிற மாதிரி இருக்கே, ரொம்ப இதா இருக்குதே அப்படின்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், என்னுடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்துகிறவங்கள நாளிப்பேன் இருக்கிறார். விபச்சாரம், அப்புறம் அசுத்தம், அசுத்தமான சிந்தனைகள் செயல்கள், அப்புறம்
மோகம்.
மோகம்னா கண்ட்ரோல் பண்ண முடியாத பேஷன்ஸ், கண்ட்ரோல் பண்ண முடியாத பேஷன்ஸ். துரிச்சை, நறிச்சை இல்ல துரிச்சை, மத்தவங்களை கெடுக்கணும், மத்தவங்களுக்கு ஏதாவது செய்யணும் இச்சைகள், துரிச்சைகள். அப்புறம்
பொருளாசை,
பொருளாசை தேவனுடைய கொடுத்ததுல திருப்தியா இருக்க தெரியாம, தேவன் கொடுத்ததுல திருப்தியா இருக்காம அனாவசியமான ஆசைகளை வளர்த்துக்கு, உலக ஆசைகளை வளர்த்துக்கிட்டு தேவ ஆலயமா இருக்க முடியாத பொருளாசை. அதுக்கு பேர் என்ன போட்டிருக்கு? விக்கிர ஆராதனை. ஏன்னா ஒண்ணு, பொருளுக்களும் தேவனுக்கும் நீ ஊழியம் செய்ய முடியாதுப்பா. உலகத்துக்கும் ஆண்டவருக்கும் நீ ஆலயமா இருக்க முடியாது. ஒன்னு பேலியாளுக்கு நீ இருக்கணும், உலகத்துக்கு பாபிலோனுக்கு இருக்கணும், இல்லைன்னா ஆண்டவருக்கு இருக்கணும். இதெல்லாம் என்ன பண்ணணும்? நடக்கணும் முதலாவது அது பிரதிஷ்ட பண்ணப்பட்ட ஆலயம். ரெண்டாவது என்ன பாக்குறோம்? அது பக்தி நிறைந்த இடம், பக்தி இருக்கணும், பக்தியின் செயல்களா நடந்துகிட்டு இருக்கணும். மூணாவது அங்க பலி எப்பப்பார் கொடுக்கப்பட்டிருக்கணும், மரண வாசனை அடிக்கணும் அதுல, எப்பப்பாரு உலக காரியங்களுக்கு மாம்ச காரியங்களுக்கு மரணம். நாலாவது கடைசியாக தேவனுடைய அந்த ஆலயம் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிற ஒரு ஆலயம், தேவனை ஞாபகப்படுத்துற ஆலயம். அந்த மலையில கட்டியிருப்பாங்க எருசலேம் ஆலயம், அந்த ஊர்ல இருந்து அந்த ஆலயத்தை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு கடவுள் ஞாபகப்படுத்தும். பர்வதங்கள்ல இருந்து எனக்கு ஒத்தாசை வரும், ஏன் பர்வதம், ஆலயம் வந்து கடவுளை ஞாபகப்படுத்தும். நம்ம வந்து நமக்கு பிடிக்குதோ இல்லையோ ஆண்டவரை ஞாபகப்படுத்துகிறவர்களாக, ஆண்டவருக்கு சாட்சிகளாக உலகத்துல வாழணும். இதெல்லாம் இருந்தா தான் ஆண்டவருக்கு சாட்சியாக நம்ம உலகத்துல வாழ முடியும். பாருங்களேன், ஆண்டவருடைய உயிரை நம்ம வெளிப்படுத்துகிறவர்களாக நம்ம இந்த உலகத்துல வாழணும். என்ன ஒரு சிலாக்கியம், என்ன ஒரு பாக்கியம். இந்த பாடி நீங்களே தேவனுடைய ஆலயம்னு வேதம் சொல்லுது. அந்த பாடியை இந்த காலையில பிராக்டிக்கலா சில காரியங்கள் நான் சொல்லி முடிக்கிறேன். பயன்பாடுக்கு நம்ம எப்படி ட்ரீட் பண்றோம் நம்ம யோசிக்கணும். We are the temple of God. அது எப்படி நம்ம நடத்துறோம்? அது பிரதிஷ்டை பண்ணப்பட்டு பக்தி கிரியைகளா நடப்பித்து மாம்சக்கிற காரியங்களுக்கு மரணத்தை கொடுத்துக்கிட்டு அப்படியா நம்ம நடக்கிறோம்? அதை நம்ம நினைச்சு பார்க்கணும். எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியோன்றத என்னால் சொல்ல முடிய மாட்டேங்குது, எனக்கு உதாரணம் கிடைக்கல. ஏன் அப்படின்னா பழைய பாடல பரிசுத்தவான்கள் ஏங்கி சங்கீதத்தை எழுதியிருக்காங்க. 84வது சங்கீதம் படிச்சு பார்த்தீங்கன்னா, சேனைகளின் கர்த்தாவே முடிய ஆலய பிரகாரங்கள் எவ்வளோ இன்பமானவைகள். அவர் சங்கீதத்தில் சொல்றாரு, அந்த குருவியை பார்த்து, அந்த ஆலயத்தில் குருவி ஒரு கூடு கட்டி இருக்குது, அந்த குருவியை பார்த்து அவர் பொறாமப்படுறார். ஏன் அந்த குருவி எப்பப்பாரும் வீட்டில் இருக்கலாம், ஆனால் நான் இருக்க முடியாதாண்டவர் அதை பார்த்து பொறாமப்படுறார். ஆகா இந்த உலகத்திலேயே பெரிய பணக்கார் வீட்டில் 1000 நாள் வாழ்றதை விட தேவனுடைய வாயிலை ஆலயத்தில் வாசல் படியில் 1 நாள் காத்திருக்கிற ஆயுசையே நான் தெரிந்து கொள்வேன் ஏங்குறாங்க அந்த பழைய ஏற்பாடு ஆலயத்துக்காக. புதிய ஏற்பாடில் அந்த ஆலயமா தேவன் நம்மளை பண்ணியிருக்கிறாருங்களா? யோசிச்சு பாருங்களேன், என்ன ஒரு ஸ்லாக்கியங்க, என்ன ஒரு அதிசயம். அதனோட கனத்தை, யெகோவா நம்மள குடிகொண்டிருக்கிறாருன்ற கனத்தை எப்படிங்க நம்ம புரிஞ்சுக்கிறது? எனக்கு தெரியும் அவங்கள சில பேருக்கு வந்து இது பன்றிகளுக்கு முத்து எரிச்ச மாதிரி இருக்கலாம், அவ்வளோ விசேஷமா இருக்காது. ஆனால் சில பேர் அனுபவிச்சவங்களுக்கு தெரியும் அங்க அது எவ்வளோ பெரிய கனம், எவ்வளோ பெரிய மகிமை. யோசிச்சு பாருங்களேன், என்ன நம்மளால கற்பனை கடங்காத ஸ்லாக்கியம், பெரிய ஸ்லாக்கியங்க. வி ஆர் த டெம்பிள் ஆஃப் காட். இப்போ நான் யோசிச்சு பார்க்குறேன், அழுகி போகிற சரீரத்தில் போய் ஜீவனுள்ள தேவன் குடி வந்துட்டார்னா, அந்த யாராவது ஏஞ்சல்ஸ் ஆர்கேஞ்சல்ஸ்குள்ளே குடியிருக்கிறாருன்னு பைபிளில் இல்லைங்க. யாராவது குடியிருக்கிறாருன்னு இருக்கா? இல்லைங்க. என்னால் காலையில் வரேன், டயர்டாக இருக்குது, என்னால் கடவுளை ஃபுல்லாக வர்ஷிப் பண்ண முடியல, கண்ணீராக எனக்கு வருது, என்னில் போய் குடி வந்திருக்கிறியா சாமி? என்னால் சரியாக கூட உங்க வர்ஷிப் பண்ண முடியல. அந்த ஏஞ்சல்ஸ் எல்லாம் இரவும் பகலும் துதிக்கிறாங்க அவரை பார்த்து. ஒழுங்காக மனசு கொடுத்து வர்ஷிப் பண்ண முடியாத என்னில் போய் அவர் குடி வந்திருக்கிறாருன்னா, வாட் ஆர் ப்ரிவிலேஜுங்க. அதை நம்ம யோசிக்கிறோமா? என்ன ஒரு ஸ்லாக்கியம்! அதனோட ஒரு கிளிம்ஸை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனோட தேவன் வந்து த்ரியேக தேவன், அவருடைய குமாரனின் சாயலாக என்னை மாற்றணும், தேவனுடைய சகல பரிபூர்ண முழுமையில் என்னை நிரப்பணும்னு எனக்குள்ள குடி வந்துட்டார், குடி வந்துட்டார். அது பெரிய விஷயம், பெரிய விஷயம். அதனோட கிளிம்ஸை புரிஞ்சிச்சுன்னா, நம்ம வாழ்கிற வாழ்க்கை, நம்ம இருக்கிற நிலைமை எவ்வளோ அசிங்கம், அவலட்சணம் பிடிச்ச மக்கள், தேவனுடைய மகிமை, கனம், ஸ்லாக்கியம் எவ்வளோ பெருசுன்ற உணர்வு கொஞ்சம் நமக்கு ஏற்படாதான்ற ஒரு ஆசை எனக்கு. எவ்வளோ பெரிய கனம் யோசிச்சு பாருங்களேன், ரொம்ப பெருசுங்க. ஏன்னா அந்த சாலமன் ஒரு பெரிய கூடாரத்தை, பெரிய ஆலயத்தை கட்டினா, மனுஷன் ஆயுசெல்லாம் கொடுத்து அவங்க அப்பா சேர்த்து வச்சார், கட்டி அந்த ஆலயத்துக்குள்ள கடவுளுடைய பிரசன்னம் வந்துருச்சுன்னு, ஐயோ அந்த மனுஷன் ஒரு பேர்ஸ்டா ஒரு ஜபம் பண்றாரு 1 Kings 8, ஐயோ ஆண்டவரே அப்படின்னு. ஒன்றும் இல்லை, மரியா வந்து எலிசபெத் கிட்ட வருது, எலிசபெத் அதை பார்த்துட்டு என்னுடைய ஆண்டவருடைய தாய் என்கிட்ட வந்துச்சான், அந்த அம்மா ஒரு துதியை செலுத்துது. செக்கேரியா, என்னுடைய மகன் பிறக்க போறான், ஆண்டவருக்கு முன்னோடியா இருக்க போறான்னு பெரிய ஸ்பாட்டை பாடி வச்சிருக்கிறாரு. மரியா, மரியா 9 months குழந்தையா தான் அந்த அம்மா வயிற்றுல பிறக்க போறார், வெறும் 9 months தான் இருக்க போறார். அதனால பெரிய ஆவிக்குரிய நன்மைகளோ, பரிசுத்தமாக்குதலோ, ரட்சிப்போ அந்த அம்மா கிடைக்க போறது இல்லை. ஆனா அந்த அம்மா என் குழந்தை, கடவுள் என் குழந்தைகளை வயிற்றுல பிறந்துட்டாருன்னு பெரிய மேக்னிஃபிகண்ட் பாடி வைக்குது. என் ஆத்துமா கர்த்தரை ஸ்தோத்தரிக்குது அப்படின்னு. நித்தியமா யெகோவா நமக்குள்ள வந்திருக்கிறாருங்க. இதை உணராம இருந்தோம்னா நமக்கு, ஐயோ இது கொடுத்து நமக்கு ஒரு நன்றி ஆச்சரியம், பேராச்சரியம் இல்லைன்னா நமக்கு, ஐயோ குருடருங்க. நம்ம என்ன துதிச்சிருக்காங்க ஆலயத்துக்காக, கடவுளுக்காக. நமக்குள்ள நித்தியமாய் யெகோவா குடி வந்துட்டாருங்க. வி ஆர் த டெம்பிள் ஆஃப் காட். என்ன அதிசயம், என்ன அற்புதங்க. உன்னதமானவர், நித்தியத்தில் குடியிருக்கிறவர், சகல மகிமையில குடியிருக்கிறவர், வானமும் பூமி அண்ட சராசரமும் கொல்லாதவர் எனக்குள்ள குடி வந்துட்டார். அதை கொஞ்சம் உணர்வோமா? அதனோட ஆச்சரியத்தில் நம்ம முழுகுவோமா? என்ன ஒரு ஷாக் நம்மளுக்கு ஏற்படணும். அதிர்ச்சி ஆச்சரியம், அதிர்ச்சி ஆச்சரியம். என்ன மாதிரி பரிசுத்த நடக்கையில் நம்ம இருக்கணும், என்ன மாதிரி பரிசுத்த மனிதர்களாக நம்ம இருக்கணும் யோசிச்சு பாருங்களேன். நம்முடைய பேச்சு பியூரிட்டி எவ்வளோ இருக்கணுங்க. இயேசுக்கு இருந்த அந்த பக்தி, உம்முடைய ஆலயத்தை குறித்த பக்தி வைராக்கியம் என்ன பட்சித்ததுன்னு போய் அவர் ஆலயத்துல எல்லாத்தையும் விரட்டுற மாதிரி நமக்குள்ள இருக்கிற அசுத்தங்களை நாம் விரட்ட வேண்டாமா? வி ஆர் த டெம்பிள் ஆஃப் காட், காட் டுவெல்ஸ் இன் அஸ். கடவுள் நமக்குள்ள குடியிருக்கிறாருங்க. எவ்வளவு மோசமான நிலைமை நம்ம நிலைமை, என்னையும் சேர்த்துத்தான் நான் சொல்றேன். உலகத்தின் இச்சைகள், மாம்சத்தின் இச்சைகள், ஜீவனத்தின் பெருமைகள் தலைவிரிச்சு கோலமா ஆடுது தேவனுடைய ஆலயத்துல. விக்கிர ஆராதனைகளா, தேவன்கிட்ட மனசு இராதபடிக்கு உலக ஆசைகள் விக்கிர ஆராதனையா இருக்குது. எவ்வளோ மாயமாலும் வேசித்தனும் விக்கிர ஆராதனை நமக்குள்ள இருக்குதே. நம்ம என்ன செய்வோம்? ஒரு காலத்துல விசுவாசமோ சமாதானமோ சந்தோஷமோ ஆவிக்குரிய கனிகளோ இருந்த ஆலயம் எப்படி இருந்துச்சு ஒரு காலத்துல, ரட்சிக்கப்பட்ட டைம்ல? அந்த ஆலயம் எப்படி இருக்குங்க இப்போ? என்ன மோசமா இருக்கு? கல்லர் குகைகளா மாறி இருக்கு இல்லையா? பொருளாசை, கோபம், மன்னிக்காத குணம், பாவம், கல்லர் குகைகளா இல்லை? உங்களை கேட்டு பாருங்க, என்னங்க இருக்கு உங்க உள்ளக்குள்ள? என்ன மாதிரி மாறிடுச்சு? இதனால தாங்க கடவுள் தன்னுடைய முகத்தை மறைச்சிக்கிறார். இதனால தாங்க நம்முடைய ஆத்மா வறண்டு போயிருக்கு, நம்முடைய ஆராதனை வறண்டு போயிருக்குது, நம்முடைய ஜபங்கள்லாம் வறண்டு போயிருக்குது. நம்முடைய கனி இல்லாத ஒரு வாழ்க்கை, சோர்பான ஒரு வாழ்க்கை. கடவுள் கடவுளுடைய தேவனே உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணோன்னு ஏங்க அவர் பிரகாசிக்க மாட்டேன்றார். அவர் முகத்தை மறைச்சுக்கிறார். அசுத்த ஆலயத்துக்கிட்ட அவர் வாசம் பண்றதில்ல. அந்த தேவன் ஜீவனுள்ள தேவன், அவருடைய பிரசன்னம், தேவனுடைய ஜனங்களுக்கு மத்தியில் இருக்க வேண்டிய வல்லமை, பிரகாசம், மகிமை ஏங்க நம்மகிட்ட இல்லை. ஏன் இல்லை? ஏன் ஒரு கிறிஸ்தவனுக்கு கடவுள் எனக்குள்ள குடிகொண்டு இருக்காருன்னா அது இருக்கிற ஞானம், படிப்பு, அது இதெல்லாம் தேவையில்லைங்க. மகிமை, கண்ணியம், மகத்துவம் ஏங்க எனக்குள்ள இல்லை? ஏன், நான் கல்லர் குகைகளா நான் மாறிட்டேன். அதனால தான் இயேசு அந்த ஆலயத்தையே உடல இதை விட்டுருவாரா, பராமரிப்பின் சாட்டையை எடுத்துக்கிட்டு அடியாக அடிக்கிறார், நம்மளை அடியா உதையா கொடுக்கிறார். ஏன் உள்ள வாங்குறவர்கள் விற்கிறவர்களை விரட்டணும்னு பாக்குறார். இந்த ஆலயம் சரியில்லை, எவ்வளவு மோசமா கல்லர் குகைகளா ஆயிடுச்சே, நான் குடியிருக்க வேண்டிய இடம். ஆகாயில சொல்றாரு, நான் குடியிருக்கிற ஆலயம் அலங்கோலமா இருக்கும் போது உங்க வாழ்க்கை எப்படிறா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்கிறார். அப்படிதான் கேட்கிறார். ஆண்டவர் ஏங்க நம்மளை ஆசீர்வதிப்பார், யோசிச்சு பாருங்க. அவர் அந்த தேவன் எவ்வளவு கோவப்பட்டார் அதை பார்க்கிறார். அந்த ஆலயத்தை பார்க்காம இருப்பாரா? மெய்யான ஆலயம், அவர் குடி பரிசுத்தாவி குடிகொண்டு இருக்கிற ஆலயம். அந்த நிலைமைய பாருங்க. இதெல்லாம் நம்ம உணர்ந்து தேவனுடைய ஆலயமா நம்ம இருக்கிறோம். டெம்பிள் ஆஃப் காட், டெம்பிள் ஆஃப் காட். இதை நம்ம உணர்ந்து நம்மளுடைய வழிகளை குறித்து நம்ம மனம் திரும்பணுங்க. அவர்கிட்ட வருகிற கமிங் டு ஹிம்னு போட்டிருக்கு இல்லையா, இதை உணர்ந்து நமக்கு என்ன தெரியுமா செய்யும், இனிமே தொடர்ந்து கமிங் டு ஹிம் ஆயிரும். அவர்கிட்ட ஓடணுங்க. கர்த்தாவே எங்களை மன்னியும், எங்களுடைய வழி தப்பி போகிற இந்த வாண்டரிங்ஸ்னு நம்ம எவ்வளோ வழி தப்பி போகிறோம், எவ்வளோ மோசமாக போகிறோம் அதை உணர்றதே இல்லை. நம்ம எவ்வளோ மோசமாக இருக்கிறோன்ற ஒரு போதை உணர்றது, எவ்வளோ வழி தப்பி இருக்கிறோம். தேவனுடைய ஆலயமா நான் கல்லர் குகைகளாக இருக்குதே, மாயமானோம், உலக ஆசை பாவமாக இருக்கிறதே. எப்படிங்க ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார்? அவருடைய முகத்தை நம்ம மேலே பிரகாசிக்க பண்ணும்படிக்கு அவர் பக்கம் நம்ம திரும்பி போவோம். ஒருவேளை அந்த தேவன் அந்த ஆலயத்தை மீண்டுமா சந்திப்பார். நம்ம இதயத்தை அவர் சுத்தம் பண்ணட்டோங்க. நம்ம இதயத்தின் கொடுமையை உணர்ந்து அவர்கிட்ட நம்ம திருப்பி வரட்டும். மீண்டுமாக அவர் வந்து சகல மகிமையோடு குடியிருக்கும். அவர் குடியிருக்க வேண்டிய ஆலயம். உங்களில் சில பேர் இப்படி நினைச்சிருக்கலாம். சில பேர்கிட்ட பேசும்போது எனக்கு தெரியுது, கடவுளை என்ன மறந்துட்டாருங்க, கடவுளை என்ன மறந்துட்டார், என் ஜபத்தெல்லாம் அவர் கேட்கறது இல்லைங்க அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். சவுல் அப்படித்தான் நினைச்சார். ஏன் தெரியுமா? அந்த மனுஷன் அவனுடைய பாவத்தை உணர்றதே உணராம தன்னுடைய பாவத்தை உணராம செஞ்சுக்கிட்டு இருக்கிறது. போருக்கு ரெடி பண்றாரு, அதுக்கு ரெடி பண்றாரு, இதுக்கு ரெடி பண்ற, கடைசியில கடவுள் பேசுறதே விட்டுட்டாரு. என்ன பண்ணாரு? சூனியக்காரி கிட்ட போறாரு ஹெல்ப்புக்கு. அந்த மாதிரி சில பேர் நீங்க ஆயிரலாம். கடவுளுடைய ஆலயத்தை விட்டு போனா அவ்வளவுதான் அவங்க வாழ்க்கை, பயங்கரமா சவுல் மாதிரி போயிடும். அவர் நம்மள மறப்பாரா? நித்திய அன்புனால் உன்னை அணைத்தேன்றவர் இல்லையா. தாய் பால் கொடுக்க, தாய் பால் கொடுக்கிற பிள்ளைய மறக்குமா? அது மறந்தாலும் நான் உன்னை மறவேன், உன்னை கைவிட்டது காரணம் உன்னுடைய பாவம்ன்றார். அதை உணர்ந்து நீ திரும்பி வா, உன்னை நான் அணைச்சிக்கிறேன், நீ திரும்பி வா, உன்னை நான் அணைச்சிக்கிறேன்னு கர்த்தர் கூப்பிடுறேன். கம் கம் வா, திரும்பி வா. அதாங்க அவர் கூப்பிடுறது. அவர்கிட்ட திரும்பி போகும்போது மனம் திரும்பின இதயத்தோடு நாடகம் ஓடும், மனம் திரும்பின இதயத்தோடு போகும்போது அவருடைய பிரசன்னம் வல்லமைனால நம்மளை நிரப்புறாருங்க. உங்களில் சில பேர் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யூ ஆர் த டெம்பிள் ஆஃப் காட். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? தேவனுக்கு நீங்கள் பிரதிஷ்டை பண்ணப்பட்டவர்களாக வாழ்கிறீங்களா? பக்தி கிரியைகளாக நடப்பிக்கிறீங்களா? ஜெபம் இது எல்லாம் நடக்குதா? பிரதிஷ்டை பண்ணப்பட்டு மாம்சத்தின் கிரியைகளை நீங்கள் கொள்றீங்களா வாழ்க்கையில்? நீங்கள் சிந்திச்சு பாருங்க. ஆமாங்க, சில பேர் கேட்டால் இதை தான் சொல்கிறது எப்போ பாரு. ஆமாங்க, நாங்கள் கடவுளுடைய டெம்பிளே, நாங்கள் சர்ச்சுக்கு போகிறோம், நாங்கள் பைபிளை படிக்கிறோம், நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், நாங்கள் குடும்ப ஜெபம் நடத்துகிறோம், நாங்கள் ரொம்ப உண்மையான சர்ச் இது, ரொம்ப பைபிள் சொல்லி கொடுக்குற சர்ச்சு, அதெல்லாம் எங்களுக்கு நல்லா தெரியுது, அதனால தான் இங்கே வரோம் அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்க வேண்டியது. இதெல்லாம் செய்கிற குடும்ப ஜெபம், பக்தி ஜெபம், ப்ரேயர், இதெல்லாம் பண்ணுற எத்தனையோ பேர் கடவுளுடைய ராஜ்யத்துக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லாத எத்தனையோ பேர் இருக்காங்க தெரியுங்களா? எத்தனையோ பேர் இருக்காங்க. அந்த அஞ்சு புத்தி இல்லாத கன்னியாஸ்திரிங்க, அவங்ககிட்டையும் தீவட்டிகள் இருந்துச்சு, தீவட்டிகள் இருந்துச்சு, பரலோக கதவுகிட்டே போயிட்டாங்க. இதெல்லாம் பண்ணிக்கிட்டு, ஜெபம் பண்ணிக்கிட்டு, அதை பண்ணிக்கிட்டு, இதை பண்ணிக்கிட்டு, உங்களில் ஒரு குறை இருக்கு. அந்த குறை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணாலும் யூஸ்லெஸ். ஒரே ஒரு குறை இருக்கு. என்ன குறை தெரியுமா? இதெல்லாம் அந்த குறைய வச்சுக்கிட்டு நீங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா வேதம் உங்களுக்கு கொடுக்கிற பேர் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள் தான். தேவ ஆலயங்கள் இல்ல, வெளியில தான் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை, உள்ளுக்குள்ள தேவ ஆலய பெரும் பிணம் தான் இருக்குது. வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளா வேணுமா, தேவ ஆலயமா மாறணுமா? தேவ ஆலயம் என்ன தெரியுமா அந்த குறை? மறுபடியும் பிறந்து பரிசுத்தாவி உங்களுக்குள்ள குடிகொண்டு வந்துடணுங்க. அப்பதாங்க நம்ம தேவ ஆலயமா மாற முடியும். பரிசுத்தாவி குடிகொண்டு வந்துடணும். இல்லைன்னா மயமான கிறிஸ்தவ வாழ்க்கை வெளிப்பிரகாரங்களில் செய்கிற ஆராதனை தான் அது வந்து உங்களை பரலோக கதவை தட்டிட்டு நரகத்துக்கு தான் போக வைக்கும். எவ்வளோ சேட் யோசிச்சு பாருங்களேன், கதவு வரைக்கும் வந்துட்டாங்க, நாக்கு கூட பண்ணிட்டாங்க, பட் தே வென்ட் டு ஹெல். அப்படித்தான் செய்ய வைக்கும். அப்படியே எத்தனை காலம் மயமான கிறிஸ்தவம், எத்தனை காலம் பேர் கிறிஸ்தவம், அதை விட்டுருங்க. தேவாலயமா மாறுங்க. பரிசுத்தாவிக்காக கெஞ்சுங்க ஆண்டவர்கிட்ட. கடைசியாக உங்களில் சில பேர் பெரிய பெரிய பாவங்க செஞ்சிருக்கலாம், பெரிய பெரிய உங்க சரீரத்தையே கெடுத்து அசுத்தப்படுத்தி இருக்கலாம். கொரிந்தியருக்கு பவுல் என்ன சொல்றாரு தெரியுமா? உங்களில் அப்படித்தான் இருந்தீங்க. சில பேர் வேசித்தனம் பண்ணிக்கிட்டு குடிகாரங்களா, பயங்கரமா ஹோமோசெக்சுவல்ஸா, மாஸ்டர்பேட்டர்ஸா, பயங்கரமா இருந்தீங்க. ஆனா யுவர் வாஷ்ட், யுவர் சாண்டிஃபைட், நீங்க சுத்தமாக்கப்பட்டீங்க. நீங்களே இயேசு கிறிஸ்து உங்களை மாத்திட்டார், எங்க ஆலயமா மாறிட்டீங்க அப்படின்றார். உங்களை அப்படி ஆண்டவர் மாத்தலாம், உங்களை அப்படி மாத்தலாம். இன்னைக்கு எத்தனை காலம் ஆண்டவருடைய ஆலயமா வாழ்றது எவ்வளவு சந்தோஷங்க. அதை விட்டுட்டு பிசாசு பேய்களின் கூடாரமாவா வாழ போறீங்க? இன்னுமே பேயினால சாத்தானால கண்ட்ரோல் பண்ணப்பட்டு பலவிதமான இச்சைகள், துர்குணம், பொறாம, பொருளாசை, அப்படி ஒரு பேய்களுடைய கூடாரம் அது. அப்படி எத்தனை காலம் வாழ போறீங்க? இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியுங்க. இன்னைக்கு அவர்கிட்ட வாங்க. அவர் கல்வா பெத்லேஹேம்ல பிறந்து கல்வாரியில் மரித்து உயிரோடு எடுத்து கொள்ளப்பட்டார். அவர் ஏன் பரலோகத்துக்கு போனார் ஒரு காரணம் தெரியுமா? தன்னை நோக்கி கூப்பிடுறவங்களுக்கு பரிசுத்தாவியை கொடுப்பதற்கா. நான் போவது அவசியம், ஏன்னா நான் போனாதான் தேற்றரன் வாழன் அனுப்ப முடியும்னு சொல்லிட்டு போனார். அவரை நோக்கி கூப்பிட்டா இன்னைக்கு தேவ ஆவி நமக்குள்ள அந்த மனுஷனுக்கு கிடைச்ச விடுதலை. பேய் பிடிச்சவன் யாருமே கண்ட்ரோல் பண்ண முடியல, அவனையே அவன் கண்ட்ரோல் பண்ண முடியல. எல்லாரையும் குழந்தைங்களாம் எடுத்துட்டு வந்து சாப்பிட்றான், மனுஷங்களை சாப்பிட்றான், அசுத்தாவி நிறைஞ்சிருக்கு. அவனையே தேவாலயமா மாத்தின அந்த தெய்வம், அவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும். இயேசுவே என்னை காப்பாத்துன்னு அவர்கிட்ட நடந்து வர்றது இல்லை. வேதம் என்ன சொல்றது? ஃப்ளீ டு கிரைஸ்ட். ஃப்ளீ டு கிரைஸ்ட்னா பறந்து ஓடிடு, இன்னும் ஒரு நிமிஷம் இருக்காது, இயேசு கிட்ட வந்துரு. அவர் நம்மளை மாத்த முடியும். அவர் நம்ம தேவன் கிருபை செய்யட்டோம். எல்லையற்ற இறக்கத்துல நம்ம எல்லாரையும் தேவ ஆலயமா மாத்துட்டோம். ஏன்னா வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. நீ கட்டுற ஆலயம் எல்லாம் பெருசு இல்லை, ஆனா எங்க தெரியுமா நான் குடியிருப்பேன்? எங்க? தாழ்மையும் எப்புறம் அப்புறம் நொறுங்குண்ட இருதயம். நொறுங்குண்ட இருதயம்னா என்ன தெரியுமா? ஐயோ நான் எவ்வளோ மோசம், பாவி, அசுத்தன், ஃபிளாட்டா அந்த ஆயக்கார மாதிரி உழுறானே, அவங்கிட்ட தாங்க வராரு. தேவன் ஏற்றுக்கொள்ளுகிற பலி நொறுங்குண்ட ஆவி. அப்ப எல்லோரும் அப்படிப்பட்டவர்களா தேவன் எடுத்து போகும்போது நம்மளை மாத்துறாரு. நாம் திரும்பி நம்ம கர்த்தர்கிட்ட போவோம், அவருடைய முகம் நம்ம மேல பிரகாசிக்கிட்டோம். ஜெபம் பண்ணுவோம்.